இரண்டாவது வாரத்திலே கர்த்தர் எனக்கு செய்தி கொடுத்த பொழுது சிறந்ததை கொடுத்தார்கள் அப்படின்னு எனக்கு ஒரு செய்தியை கர்த்தர் கொடுத்தார். அதாவது இந்த உலகத்தில் குழந்தைகள் என்பது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக ஒவ்வொரு குடும்பமும் நினைப்பது. வேதத்திலே கூட பார்க்கும் பொழுது சில தம்பதிகளுக்கு குழந்தை இல்லாமல் நீண்ட காலம் பல வருஷங்கள் குழந்தை இல்லாமல் இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்களுக்கு பல நீண்டகால காத்திருப்புக்கு பிறகு குழந்தை பிறந்துச்சு. அப்படிப்பட்ட பிள்ளைகள் என்னைக்குமே அந்த குடும்பத்துக்கு பெரிய பொக்கிஷம். ரொம்ப கால காத்திருந்த ஒரு குழந்தை பார்த்தா ரொம்ப பெரிய பொக்கிஷம். அப்படி பிறந்த குழந்தைகளை அந்த குடும்பத்தில் ரொம்ப நேசிருப்பாங்க, ரொம்ப விசேஷமா நினைச்சிருப்பாங்க, அது ரொம்ப பெரிய பொக்கிஷமா பாதுகாத்திருப்பாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவர் அவங்களை சோதிக்கும்படி அல்லது சில சந்தர்ப்பங்களிலே அவர்களாகவே அந்த குழந்தையை விட ஆண்டவர் எங்களுக்கு விசேஷமானவர் என்று நிரூபிக்கும் வண்ணமாக அதை ஆண்டவருக்கு கொடுத்தார்கள் என்று சொல்லி கர்த்தரது செய்தியை இரண்டாவது வாரத்திலே கர்த்தர் கொடுத்தார். அன்றைக்கு அந்த செய்தியை கர்த்தர் கொடுத்த பொழுது எனக்கு நான்கு குறிப்புகளை கர்த்தர் கொடுத்தார். நான் ரொம்ப ஈஸியா நினைச்சிட்டு வந்த அந்த நான்கு குறிப்புகளையும் டைரக்டா அந்த செகண்ட் வீக் பேசிட்டு போயிடலாம் என்று சொல்லி பேச ஆரம்பித்த பொழுது ரெண்டு குறிப்புகளை மட்டும்தான் பேசப்படுது. ரெண்டு குறிப்புகள் பேசும் பொழுதே டைம் ஓவர் ஆயிடுச்சு. அது முதல் காரியத்தை நம்ம அன்னைக்கு நம்ம பார்த்தோம், ஆபிரகாமை குறித்து நம்ம பார்த்தோம். ஆபிரகாமுக்கு நீண்டகாலம் குழந்தையில 75 வயதாக இருக்கும் பொழுது கர்த்தர் அவனோடு பேசினார். அவனுக்கு திருமணமாகி எத்தனை ஆண்டு சொல்ல முடியாது. அதன் பிறகு 75 வயதிலிருந்து அவனை பத்தி ஹிஸ்டரி பைபிள் இருக்குது. 75 வயதாக இருக்கும் பொழுது கர்த்தர் அவனோடு பேசினார், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், உன் சந்ததியை கொடுப்பேன் சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஆனால் கர்த்தர் சொன்ன உடனே அடுத்த வருஷமே உன் குழந்தை பிறந்ததில்ல, அடுத்த 25 ஆண்டுகள் அவன் காத்திருந்த ஒரு பிள்ளை அவனுக்கு கிடைச்சு. அந்த 25 ஆண்டு காலம் காத்திருந்த அந்த பெற்ற பிள்ளையை கர்த்தர் அந்த பிள்ளை சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை மோரியா தேசத்திற்கு அழைத்துக் கொண்டு வந்து அங்கே நான் காண்பிக்க மலைகளில் ஒன்றிலே அதை நீ தகன பலியாய் கொடுன்னு கர்த்தர் கேட்டார். யோசிக்கவே இல்லை, தன் மனைவியிடத்தில் டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. கேட்ட உடனே கர்த்தரே சொன்னார், இது நேசகுமாரன், ரொம்ப நேசிச்ச மகன். அந்த நேசிச்ச மகனை கொண்டு போய் பலிபீடத்தை கட்டி அதனை தூக்கி அந்த பலிபீடத்தில் பிள்ளையை வைத்தான். பிள்ளையை வெட்டுவதற்கு கத்தியையும் தன் கையில் எடுத்துக் கொண்டான் பலி கொடுப்பதற்கு. கர்த்தர் அப்ப பார்த்த, நிறுத்து, நீ உன் ஏகசுதனும் நேசகுமாரன் என்று பாராமல் அவனை எனக்கு இந்த பலி கொடுத்தபடி கொடுக்க நீ ஆயத்தமானபடியினால் நீ எனக்கு பயப்படுகிறவன் என்பதை அறிந்திருக்கிறேன். நீ என் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தபடியால் உனக்குள் பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பேன். அந்த ஆசீர்வாதத்தை தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். பூமியில் இருக்கிற எல்லா வம்சங்கள் அதுல நம்மளும் ஒரு வம்சம், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக இரண்டாவது காரியம் அண்ணாளை பத்தி பார்த்தோம். அண்ணாள் இடத்துல கர்த்தர் கேட்கல, அவளாகவே வாலண்டியரை கமிட் பண்ண, அவளை வாலண்டியரை கமிட் பண்ண, நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீர், ஆனால் நீண்டகாலம் குழந்தை இல்லை, மிகவும் வேதனை, மிகவும் அவமானம், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த அந்த அண்ணாள் அவளாகவே கமிட் பண்ணி ஜெபிச்சார். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவீரானால் அதை உமக்கெந்தை நான் கொடுப்பேன், உங்களுடைய ஊழியத்துக்கு நான் கொடுப்பேன். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் சபகன் கத்தி அவன் தலையின் மேல் படுவதில்லைன்னு பொருத்தனை பண்ண கர்த்தர் அதே போல ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். கர்த்தருக்கு அவள் பொருத்தனை செய்தது போலவே அந்த பிள்ளையை பார்க்கிலும் கர்த்தர் தனக்கு முக்கியம் என்பதை அவள் நிரூபித்தாள். அந்த பிள்ளை குழந்தையாக இருக்கும் பொழுதே அதை கொண்டு போய் தேவாலயத்தில் அவள் கர்த்தருடைய சமூகத்தில் விட்டு விட்டாள். கர்த்தரை அவள் முதல் ஸ்தானத்திலே வைத்து அந்த பிள்ளையை பார்க்கிலும் கர்த்தர் எனக்கு முக்கியம் என்பதை நிரூபித்தாள். இது இரண்டாவது காரியம், இரண்டாவது செய்தி. அதோட அந்த முதல் வாரத்தை இரண்டாவது வாரம் முடிந்தது. அடுத்த ரெண்டு குறிப்புகளை கர்த்தர் அடுத்த வாரத்திலே முடித்து விடுவார் என்று சொல்லி நினைச்சேன். அதற்கு அடுத்த வாரத்திலே நம்ம போன வாரத்திலே சகரியா எலிசபெத் அவங்கள பார்த்து அதையும் நாலாவது குறிப்பையும் முடிச்சிடலாம் நான் நினைச்சேன். ஆனால் சகரியா எலிசபெத் அதில் அவங்க வாழ்க்கையை கை வைக்கும் போது பார்த்தா அது மிக ஒரு ஆழமான ஒரு செய்தி சப்ஜெக்ட். அது அந்த ஒரு காரியத்தை மட்டுமே போன வாரத்துல தியானிக்க முடிஞ்சது, அதுக்கு மேல செகண்ட் அடுத்த பார்த்துக்கு நம்ம போக முடியல. அதனால போன வாரத்திலே சகரியா எலிசபெத் அவர்களுக்கும் நீண்டகாலம் குழந்தை கிடையாது. அவர்கள் பல வருஷங்கள் ஜெபிச்சிருந்தாங்க, கர்த்தர் அவங்களுக்கு ஒரு குழந்தை கொடுத்தார். வேதத்தில் அவங்களை பத்தி ஒரு குற்றமும் சொல்லப்படல, ஒரு குறையும் அவங்களை பத்தி சொல்லப்படல. அவ்வளவு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், அவங்களுக்கு குழந்தை இல்லை. ஆனால் கர்த்தர் அதை அவங்களுக்கு கனப்படுத்தி சிறந்த பிள்ளையை கொடுத்தார். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவானை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் இல்லைன்னு கர்த்தர் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை கர்த்தர் சகரியா எலிசபெத்துக்கு கொடுத்தார். சிறந்தவர்களுக்கு சிறந்த பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். அந்த பிள்ளை சிறு வயதா இருக்கும் பொழுதே, சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதே கர்த்தருக்கு கொடுத்துட்டாங்க. அவன் வனாந்திரங்களையே போய் வாழ்ந்தான். அவன் தன் பெற்றோர்கள் வாழவே இல்லை, அந்த பிள்ளை வனாந்திரங்களிலே வாழ்ந்தான். இதை போன வாரத்தில் பார்த்தோம். இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த அந்த நான்காவது குறிப்புக்கு நேராக நம்ம போக போறோம். அடுத்தபடியாய் தன் பிள்ளையை நமக்காக அல்லது கர்த்தருக்காக என்று சொல்லுகிறபடி கொடுத்ததான அடுத்த நபர் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3:16. யோவான் 3:16.
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
நாலாவதாக இன்றைக்கு நம்ம பார்க்கிறது, தேவனாகிய கர்த்தர் அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்தார். ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்தார். ஆபிரகாம் தன்னுடைய நேச குமாரனை கர்த்தருக்கு கொடுத்தான். அடுத்தபடியாய் பார்த்த அன்னாள் தனக்கு பிறந்த முதல் பிள்ளையை கர்த்தருக்கு கொடுத்து விட்டாள். சகரியா எலிசபெத் அவர்களுக்கு பிறந்த அந்த ஒரே பிள்ளையை கர்த்தருக்கு கொடுத்தார்கள். அதே போல நம்முடைய ஆண்டவர் ஆகிய தேவனாகிய கர்த்தர் தனக்கு இருந்த ஒரே குமாரனை நமக்காக கொடுத்தார். அல்லேலூயா. இதுதான் தி பெஸ்ட். பிள்ளைகளை கர்த்தருக்கு சிலர் கொடுத்திருக்கிறாங்க. இவர்கள் எல்லாருக்கும் முன்னோடி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன் தான். அவர் தான் முன்னோடி. இந்த அண்ணாலெல்லாம் முன்னாலதானே கொடுத்தாங்க இல்லையா? அண்ணாலெல்லாம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து பிறக்கிறதுனால தானே சாமியால் கொடுத்தாங்க. ஆபிரகாம் ஈசாக்கி கொடுத்தது முதல்ல தானே கொடுத்தாரு. எப்படி பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்தது முன்னோடி அப்படி நீங்க சொல்றீங்கன்னு கேட்கலாம். இவர்கள் எல்லாருக்கும் முன்மாதிரி, இவர்கள் எல்லாருக்கும் முன்னோடி யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய பிதாவாகிய தேவன் தான். அவர் தம்முடைய குமாரனை கொடுத்தது நாம் முன்மாதிரியும் முன்னோடியுமாய் இருந்தார். ஏன் எப்படி என்று சொல்லி கேட்கலாம். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வந்து பிறந்தது 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக. அதுதான் கிபியா மாறுச்சு. இந்த உலகத்தில் அவர் வந்து பிறந்தது. ஆனால் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வந்து பிறந்த அதை நாம் சரித்திர ரீதியாக நாம சொல்றோம். ஆனால் நம் தேவனாகிய கர்த்தருடைய இருதயத்தில் தம்முடைய குமாரனை நமக்கென்று கொடுக்க வேண்டும் என்று அந்த எண்ணம் உதித்தது, அது எப்போ என்று சொல்லி நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அது டோட்டலி டிஃபரெண்ட். வெளிப்படுத்தின விசேஷம் 13:8 நீங்கள் வாசித்தால், அவர் எப்பொழுது தம்முடைய குமாரனை நமக்காக கொடுத்தார் என்பது நமக்கு புரியும். வாசிக்கலாம் வெளிப்படுத்தல் 13:8.
உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய
ஜீவ புஸ்தகத்தில்
பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும்
அதை வணங்குவார்கள். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் சிலுவையில் மரிப்பதும், பிதாவாகிய தேவன் அவரை நமக்காக கொடுக்கும்படியாக அவர் தீர்மானித்தது எப்பொழுது என்றால், உலக தோற்றத்தின் போதே. உலக தோற்றம்னா என்ன? மனுக்குலம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாகவே மனிதனுக்காக ஜீவ பலியாய் தன் குமாரனை கொடுக்க வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் தன் இருதயத்திலே அவர் திட்டமிட்டு வைத்திருந்தார். அதனாலதான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவாகிய தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பிதாவாகிய தேவன் கொடுத்ததுதான் மற்ற எல்லாரும் கொடுத்ததற்கு முன்னோடியானது. ஆபிரகாம் கொடுத்ததற்கு முன்பதாகவே
அன்னாள் கொடுத்ததற்கு முன்பதாகவே, சகரியா எலிசபெத் கொடுத்ததற்கு முன்பதாகவே, பிதாவாகிய தேவன் தன் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை நமக்காக அவர் ஜீவ பலியாய் தன் இருதயத்தில் கொடுத்து விட்டார். வேதத்தின் முதல் தீர்க்க தரிசன வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. பைபிள்ல பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 12 அதிகாரத்தில் தான் ஆபிரகாமுடைய சரித்திரம் ஆரம்பிக்குது. இங்கு ஆதியாகமம் 3:15 வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 3:15.
உனக்கும்
ஸ்திரீக்கும்
உன் வித்துக்கும்
அவள் வித்துக்கும்
பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய்
என்றார். இதுதான் வேதத்தின் முதல் தீர்க்க தரிசன வார்த்தை. இந்த முதல் தீர்க்க தரிசன வார்த்தை இயேசு கிறிஸ்துவை குறித்தது. இந்த முதல் தீர்க்க தரிசன வார்த்தை இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே நமக்காக கொடுக்கப்படுகிறதை குறித்துதான் பிதா சொன்னார். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி நமக்காக ஜீவ பலியாய் தருவதைத்தான் பிதாவாகிய தேவன் முதல் தீர்க்க தரிசன வசனமாக வேதத்தில் கொடுத்திருக்கிறார். அப்ப பைபிள்ல முதல்ல தன் குமாரனை கொடுத்தது ஆபிரகாம் அல்ல, அன்னால் அல்ல, சகரியா எலிசபெத் அல்ல, பிதாவாகிய தேவன் தான் தன் குமாரனை முதல் முதலாக நமக்காக கொடுத்தான். மற்றவங்கெல்லாம் கர்த்தருக்கு கொடுத்தாங்க, கர்த்தர் முதலாவது முந்திக் கொண்டு நமக்காக தன் குமாரனை கொடுத்து விட்டார். சரி, இப்ப இந்த யோவான் 3 இன்னைக்கு சில அடிப்படை சத்தியங்களை நாம தியானிக்க போறோம். எதற்காக தன் குமாரனை அவர் கொடுத்தார்? ஒவ்வொருக்கும் ஒரு பர்பஸ். ஆபிரகாம் ஏன் கொடுத்தான் என்று சொன்னா, கர்த்தர் கேட்டார், தேவ பயமுள்ளவனாய் இருந்ததுனால கேட்ட உடனே கொடுத்தான். அன்னாள் கொடுத்தாள், ஏன் கொடுத்தா? அவள் பொருத்தனை பண்ணினாள், அந்த பொருத்தனை நிறைவேற்றும்படி கொடுத்தாள். சகரியா எலிசபெத் ஏன் கொடுத்தாங்க? கர்த்தர் சொன்னார், இவன் உன்னதமான தேவனுக்கு அவன் வழியை ஆயத்தப்படுத்துகிறவனாய் இருப்பான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற வேலை இவனுக்கு கொடுக்கப்பட்டது என்று அவனுக்கு சொல்லப்பட்டது. அதற்காக இயேசு கிறிஸ்துக்கு வழி ஆயத்தம் பண்ணும்படி தன் குமாரனை கொடுத்து விட்டார்கள். இங்கே பிதாவாகிய தேவன் எதற்காக இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்தார்? மறுபடியும் அந்த 3:16 வாசிக்கலாம்.
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ
அவன் கெட்டு போகாமல்
நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, இதுதான் கெட்டு போகாமல், ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி. கெட்டு போகுதல், ஒரு மனுஷன் கெட்டு போகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அவன் நித்திய ஜீவனாகிய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க தவறி விடுகிறான், அதுதான் கெட்டு போனவன். இந்த உலகத்தில் நம்முடைய சரீர பிரகாரமான வாழ்க்கை இது தற்காலிகமானது. இந்த உலகத்திலே ஒரு குறுகிய காலம் கர்த்தரமை வைத்திருக்கிறார். ஆனா நமக்குள்ளே இருக்கிற ஆத்மா நிரந்தரமானது, அது அழிவில்லாதது, நிரந்தரமானது. இது வாழ வேண்டியது, இது கெட்டு போக கூடாது. இன்னைக்கு சரீரம் எத்தனையோ விதங்களிலே கெட்டு போகுது. இன்னைக்கு இயற்கை சூழ்நிலைகளிலே நம்முடைய சரீரம் கெட்டு போகுது. நம்ம தவறான உணவுகளை நம்ம சாப்பிடுறோம், கெட்டு போகுது. நேற்று தினத்திலே செய்தித்தாள் ஒரு செய்தி வாசி, அமெரிக்கால இப்ப ரீசெண்டா கேன்சர் வருவதற்கான காரியத்தை ஒரு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பிரயோஜனமா இருக்கு சொல்றேன். பிளாஸ்டிக் பொருட்களில் ஹீட்டா எதை நீங்க யூஸ் பண்ணீங்கனாலும் 52 விதமான கேன்சர் அதன் மூலமா வருதான் ரீசெண்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம என்ன செய்யறோம்? பிளாஸ்டிக் டப்ல டீயே குடிக்கிறோம். ஹோட்டல்ல போயிட்டு நீங்க வாங்கிட்டு வரீங்க சாம்பார்ல, எதுல கட்டுறான்? சுட சுட பிளாஸ்டிக் டவர்ல போட்டு கட்டி கொடுக்கிறான். அதற்கான காரியம் டெவலப் ஆகுன்ற
இது வந்து எதுக்கு சொல்றேன்னா, இது உங்களுக்கு சொல்ற செய்தியில உங்களுக்கு பிரயோஜனத்துக்கு சொல்.
இப்படி நம்முடைய சரீரத்தை கெடுத்துக் கொள்வதற்கு எத்தனையோ காரியங்கள் உலகத்தில் இருக்குது. நம்ம ஹோட்டல்ல போய் ஒரு பொருள் வாங்குறோம், சரீரத்தை கெடுக்கக்கூடிய காரியங்கள் நடக்குது, நம்ம தெரியாமலே என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம சாப்பிடற பழக்க வழக்கங்கள், நம்ம குடிக்கிற தண்ணீர், எல்லாமே நம்முடைய சரீரத்தை கெடுக்கிறது. பல சரீரம் இந்த உலகத்துல தற்காலிகமானது, அது கெட்டு போனாலும் ஒரு நாள் மரணம், எப்படி இருந்தாலும் கெட்டு போனாலும் கெட்டு போகாட்டி ஒரு நாள் மரணம் அடையும். ஆனா நம்முடைய ஆத்மா இருக்குது பாருங்க, அதுதான் கெட்டு போகக்கூடாது. ஆத்மா கெட்டுடக்கூடாது. சரீரம் நல்லா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் ஒரு காலத்துல இனி அழிய போறதா, இன்னைக்கு என்ன ஒரு நாள் அழிய போறதான். எந்த விதமான பலவீனம் இல்லை, நல்லா ஆரோக்கியமா இருக்கிற சொல்றவங்க கூட நாளைக்கு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்ல தப்புன்னு செத்து போயிடுவான். அதனால எதுவுமே கேரண்டி கிடையாது. ஆனால் நம்முடைய ஆத்மா மாத்திரம் கெட்டு போய்விடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் பிதாவாகிய தேவன் அனுப்பினதன் ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? நம்முடைய ஆத்மா கெட்டு போகக்கூடாது. ஒருவனும் கெட்டு போகக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்னா, நம்முடைய ஆத்மாவிலே ஒருவரும் கெட்டு போகாமல் இருந்து அத்தனை பேரும் பரலோக ராஜ்யமாகிய நித்திய ஜீவனை சுதந்தரிக்க வேண்டும் என்பதுதான் தேவ திட்டம். நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும் ஆசைப்படுற, எல்லாரும் பரலோகத்து வரணும், ஒருத்தரும் கெட்டு போயிடக்கூடாது. இன்னைக்கு நான் ரட்சிப்பை குறித்தும் பேசிக்கான சில காரியங்களை சொல்லுகிறேன். இந்த பேசிக்கான காரியங்களை கூட நிறைய பேர் வந்து தெரியாம இருந்தாரோ, ரட்சிப்பை பத்தி சரியான ஒரு பேசிக் நமக்கு தெரியறது இல்ல. நிறைய பேருடைய லைஃப்ல நம்ம ரட்சிக்கப்பட்டோம் நினைக்கிறோம், ஆனா ரட்சிக்கப்பட்டோமான்றத வந்து வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம தெரிந்து கொள்ள தவறி விடுகிறோம். இன்னைக்கு நான் அதை குறித்து கொஞ்சம் அடிப்படையில் சொல்ல போகிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். ரட்சிப்புனா என்ன? நம்முடைய ஆத்மா பரலோக ராஜ்யத்துக்கு வர நம்ம எப்படி இருக்கணும் என்பதை நம்ம தெளிவா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஒருவர் ஆகி நம்முடைய ஆத்மாவில கெட்டு போக கூடாது. நம்ம எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும். இதற்காகவே பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்தார். எதுக்காக கொடுத்தார்னு ஒண்ணு இருக்குது, ஏன் கொடுத்தார்னு ஒண்ணு இருக்குது. இப்ப ஆபிரகாம் தன் குமாரனை ஏன் கொடுத்தான்? தேவனுக்கு பயந்ததினாலே கொடுத்தான். அண்ணால் ஏன் கொடுத்தா? பொருந்தனையை நிறைவேற்றுவதன் உண்மையா இருக்கணும்னு கொடுத்தார். சகதியா எலிசபெத் ஏன் கொடுத்தாங்க? கர்த்தருக்கு வழி ஆயத்த பண்ண வேண்டிய அந்த பொறுப்பு இருக்கிறதுனால கொடுத்தாங்க. பிதாவாகிய தேவன் ஏன் கொடுத்தாரு? அன்பினால் கொடுத்தார். இவ்விடமாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிதாவாகிய தேவன் ஏசு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்தது வேற எதனாலே இல்லை, அன்பினால் அவராக மனமுபந்து கொடுத்தார். நம்ம கேட்கல, கேட்கல, ஆனால் அவராகவே நம்ம மேல வச்சிருக்கிற அன்பினால், நம்முடைய ஆத்மாவின் மேல் அவர் வைத்திருக்கிற அன்பினால் நமக்காக தன் குமாரனை பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தில் கொடுத்தார். இன்றைக்கு அவர் கொடுத்ததை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் முழு ஆசீர்வாதமாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை நம்ம கவனிக்கணும். எப்படி இந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவ ரீதியாய் நடக்கும்? இப்போ இந்த மூன்றாம் அதிகாரத்திலே 14, 15, 16 மூன்று வசனத்தை சேர்த்து படிக்கிறேன். வாசிக்கிறேன்.
சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல,
மனுஷகுமாரனும்
தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
இதை சொல்லும் பொழுது ஒரு சம்பவம், இந்த இடத்துல பழைய ஏற்பாட்டு சம்பவம் என்பது மேற்கோள் காட்டப்படுகிறது. என்ன சம்பவம்? சர்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல, மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அதை சொல்லிவிட்டுதான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருடைய இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிதாவாகிய தேவன் தம்முடைய அன்பினால் நம்ம கெட்டு போகக்கூடாது என்பதற்காக தன்னுடைய குமாரனை கொடுத்தார். அவர் கொடுத்ததினாலே அந்த ஆசீர்வாதம் எல்லாருக்கும் வந்துடுமா? கிடையாது. அந்த ஆசீர்வாதம் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அனுபவிக்கணும்னு எல்லாருக்கும் தான் கொடுத்திருக்கிறார். ஆனா உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிப்பார்களா? கிடையாது. இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்கான வழி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே வார்த்தை, விசுவாசம். விசுவாசம் இங்க பாருங்க, சர்பமானது மோசையினால் வனாந்திரத்தினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். இரண்டாவது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. திரும்ப அந்த வார்த்தை பாருங்க, விசுவாசிக்கிறவன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த ரட்சிப்பு ஆண்டவர் கொடுக்கிற, நம்முடைய ஆத்மா கெட்டு போகாமல் இருப்பதற்கு தன் குமாரனை கொடுத்தாரே, அந்த ஆசீர்வாதம் எப்படி நம்ம வாழ்க்கையிலே செயல்படுகிறது என்றால், அடிப்படையில் விசுவாசிக்க வேண்டும். என்ன விசுவாசிக்கணும்? சர்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல இயேசு கிறிஸ்துவும் கல்வாரி சிலுவையிலே நமக்காக உயர்த்தப்பட்டார். இந்த சம்பவத்தை எடுத்து வாசிக்க டைம் இல்லை, நீங்க வீட்டில் வேணா படித்துக் கொள்ளுங்கள். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 21 அதிகாரத்தில் முதல் 10 வசனங்களை நீங்கள் வாசித்தா இந்த சம்பவம் உங்களுக்கு அங்க இருக்குது. எண்ணாகமம் 21 அதிகாரத்திலே முதல் 10 வசனம் இப்ப படிக்க வேண்டாம், டைம் இல்லை. அங்கே பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தின் பாதையில வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கட்டத்திலே அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்க ஆரம்பித்தார். இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு விசனமாய் இருக்கிறது என்று சொல்லி மோசேக்கு விரோதமாகவும் கர்த்தருக்கு விரோதமாகவும் முறுமுறுத்தான். அப்படி முறுமுறுக்கிற சூழ்நிலையில் அந்த வனாந்தரத்தில் இருந்த கொள்ளிவாய் சர்பங்கள் ஜனங்களை உள்ளே புகுந்து கடிக்க ஆரம்பித்தது. வனாந்தரத்தில் எப்பவுமே கொள்ளிவாய் சர்மம் இருக்கும், ஆனால் இதுவரையிலும் கர்த்தருடைய சமூகம் அவர்களை சூழ்ந்திருந்தபடியினால் அவங்களை ஒன்னும் செய்ய முடியல. ஆனால் இந்த கட்டத்திலே இவர்கள் கர்த்தரை முறுமுறுக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய பாதுகாப்பு அவர்களை விட்டு விலகி போயிற்று. சொல்றைய வாழ்க்கையிலே ஆண்டவரை துதித்து அவர் நடத்துகிற வழிகளில் ஒவ்வொரு பாதையில் ஆண்டவரே நீங்க எனக்கு நல்லவர் என்று சொல்லி நீங்கள் அவரை துதித்து அவருடைய பிரசன்னத்தில் அவர் பின்னாடியே போயிட்டு இருப்பீங்களானால் உங்களுக்கு எப்பவுமே 100% ப்ரொடெக்ஷன் இருக்கு. இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் உங்களை நடத்துகிற வழி அது உங்களுக்கென்று தனிப்பட்ட விதமாய் பிரத்யேகமாய் நடத்துகிற வழி. அதை நீங்க என்னைக்குமே இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணக்கூடாது. புரியுது? நல்லா கவனிச்சுங்க. உங்களை கத்த ஒவ்வொருவரை குறித்து ஒவ்வொரு நோக்கம் ஆண்டவருக்கு இருக்குது, ஒவ்வொருவரை குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. என்னைக்குமே நம்முடைய வாழ்க்கையை நம்மை பக்கத்தில் இருக்கிற இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணக்கூடாது. ஆண்டவர் அவங்களை இப்படி வச்சிருக்கிறீங்களே, ஏன் என்ன இப்படி வைக்கல? அவங்க இப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறேன், என்ன ஏன் இப்படி ஆசீர்வதிக்கல? அவங்களுக்கு இதை கொடுத்தீங்களே, எனக்கே இதை கொடுக்கல. அவங்களுக்கு இதை நீங்க செஞ்சிருக்கிறீங்க, எனக்கே இதை செய்யல. இப்படி மத்தவங்களோடு நீங்க கம்பேர் பண்ணும்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையிலே சலிப்புகளும் முறுமுறுப்புகளும் உங்க வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். எந்த இடத்திலே சலிப்புகளும் முறுமுறுப்புகளும் வருகிறதோ அந்த இடத்திலே கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை விட்டு விலகி போகும். அந்த இடத்திலே கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களை விட்டு விலகி போகும். தேவ சமூகம் உங்களை விட்டு விலகி போயிடும். அதுக்குதான் இன்னைக்கு இன்னைக்கு நான் என்ன அறியாமல் ஆராதனை நேரத்தில் கர்த்தர் அப்படி நடத்த வச்சார். இப்பதான் யோசிக்கிறேன், யோசிக்க வேண்டியது. ஆராதனையிலே கவனிக்கும் போது அதேதான் கர்த்தர் மட்டும் நடத்திட்டு வந்தார். ஆண்டவர் நம்மை நடத்துகிற எல்லா வழிகளிலும் நன்றி செலுத்திக் கொண்டிருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையில் கேள்வி கேட்கக்கூடாது, ஏன் எதற்குன்னு கேட்கக்கூடாது. அவங்களெல்லாம் இப்படி வச்சிருக்கிறீங்களே, எனக்கே அப்படி இல்ல கர்த்தர் கேட்கக்கூடாது. இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்த பொழுது அவங்களுக்கு இறைச்சி கிடைச்சது, வெங்காயம் கிடைச்சது, வெள்ளை பூண்டு கிடைச்சது. அதை இந்த வனாந்தரத்தில் வந்த பொழுது அவங்க நினைச்சாங்க, இப்ப எங்களுக்கு அதெல்லாம் இல்லையே. நாங்க ஆண்டவர் அவங்களை நடத்துகிற பாதை ஒரு யூனிக்கான பாதை. அந்த பாதையில் அவங்களுக்கு எதை கொடுக்கணும் அவருக்கு தெரியும். உங்களை நடத்துகிற விதத்திலே கர்த்தருக்கு தெரியும். உங்களுக்கு எதை கொடுக்கணும், எதை கொடுக்க கூடாதுன்னு கர்த்தருக்கு தெரியும். அவங்களுக்கு அதை கொடுத்திருக்கிறார், எனக்கு தரலையே நீங்க நினைக்க கூடாது. உங்களுக்கு கொடுத்திருக்கிற எத்தனையோ காரியங்களை அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்க மாட்டார். தெரியுமா உங்களுக்கு? நீங்க நினைக்கிறோம் புறஜாதியன் அவனெல்லாம் நல்லா இருக்கிறானே, ஆண்டவரை தேடாதான் அவன்லாம் நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறானே, அவன் குடிக்கிறான், ஏமாத்து வேலை பண்றான், அவன் நல்லா செழிப்பா இருக்கிறான், அவன் ஆசீர்வாதமா இருக்கிறானே, எனக்கு ஏன் இப்படி இருக்கிறது? அவங்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை பார்த்து, அவங்ககிட்ட இருக்கிற காரை பார்த்து, அவங்ககிட்ட இருக்கிற வீட்டை பார்த்து, அவங்ககிட்ட இருக்கிற வசதியை பார்த்து முறுமுறுக்கிறீர்களே.
உங்ககிட்ட இருக்கிற ரட்சிப்பு அவங்ககிட்ட இல்லையா? என்னைக்காவது யோசிச்சீங்களா? உங்ககிட்ட இருக்கிற கர்த்தர் அவங்ககிட்ட இல்லையே. கர்த்தரை விட வேற என்ன பொக்கிஷன் பெருசு? கர்த்தரை விட மேன்மையான உலகத்தில் என்ன இருக்குது? கர்த்தரை விட மகிமையான உலகத்தில் என்ன இருக்குது? உங்ககிட்ட இருக்கிற கர்த்தர் அவங்ககிட்ட இல்ல. அதை என்னைக்காவது நம்ம யோசிக்கிறோமா? யோசிக்கிறது இல்ல. அவன் கர்த்தரை தேடாதான், அவன் உலகத்தான், அவனுக்கெல்லாம் இதெல்லாம் இருக்குது. நான் ஆண்டவரை தேட எனக்கு இல்லையே. எவ்வளவு ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் நமக்கு வந்துருது. உங்ககிட்ட இருக்கிற கர்த்தர் அவங்ககிட்ட இல்ல. இதை விட வேற என்ன நமக்கு வேணும்? இதை விட என்ன ஒரு மகிமை நமக்கு வேணும்? இதை விட ஒரு பெரிய பொக்கிஷம் வேற என்ன இந்த உலகத்துல இருக்குது? நம்மகிட்ட இருக்கிற ரட்சிப்பு அவன்கிட்ட இல்ல. நம்மகிட்ட இருக்கிற தூய்மையான வாழ்க்கை அவன்கிட்ட இல்ல. நம்மகிட்ட இருக்கிற உண்மையான வாழ்க்கை அவன்கிட்ட இல்ல. நம்மகிட்ட இருக்கிற நேர்மையான வாழ்க்கை அவன்கிட்ட இல்ல. நம்மகிட்ட இருக்கிற பரிசுத்தம் அவன்கிட்ட இல்ல. இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. கார் இருக்கலாம், வீடு இருக்கலாம், வசதி இருக்கலாம். நம்மகிட்ட இருக்கிற பரிசுத்தம் அவன்கிட்ட இல்லையே. நம்மகிட்ட இருக்கிற உண்மை நேர்மை இல்லையே. நம்மகிட்ட இருக்கிற தெய்வ பயம் அவனுக்கு இல்லையே. இதுதான பொக்கிஷம், இதுதான உண்மையான பொக்கிஷம், இதுதான நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் நிக்க போது. நல்ல கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை மேன்மையாய் வைத்திருக்கிறார். நம்மை வேற எதை பற்றி சஞ்சலப்படக்கூடாது, பொறாமைப்படக்கூடாது, கம்பேர் பண்ணக்கூடாது. என்னை என் ஆண்டவர் நடத்துகிற வழிதான் த பெஸ்ட் வே. சிறந்த வழியில் என்னை ஆண்டவர் நடத்துகிறார். இதை விட சிறப்பாக இந்த உலகத்தில் யாருமே நடத்த முடியாது. இதை விட மேன்மையாக என்னை இந்த உலகத்தில் யாருமே நடத்த முடியாது. எனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறதா த பெஸ்ட். எனக்கு எதை கொடுக்கணுமோ அதை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்னை எப்படி வைக்கணுமா என்னை அப்படி வச்சிருக்கிறார். என்னை எப்படி நடத்தணுமா என்னை அப்படி நடத்தி கொண்டிருக்கிறார். என்னை கர்த்தர் கரெக்டா நடத்துறார். இதுல நமக்கு தெளிவு இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த அறிவு இல்லை. முறுமுறுத்தாங்க. எகிப்தில் இருக்கும்போது அது இருந்துச்சு, இது இருந்துச்சு. இப்ப ஒண்ணுமே இல்லையே. தண்ணி இல்ல, அப்பம் இல்ல. கடைசியில தேவ பிரசனம் இருந்ததும் போச்சு. அது இல்ல, இது இல்லைன்னாங்க. கடைசியில் ஏற்கனவே இருந்ததும் போச்சு. இப்போ தேவ பிரசனம் போயிடுச்சு. தேவ பிரசனம் போன உடனே கொள்ளிவாய் சர்வம் உள்ளே பூந்துருச்சு. ஒன்னு சொல்றேன், உங்களை இப்ப நம்ம போய் கொண்டிருக்கிற பாதை ஒரு மனாந்தர பாதையில் நம்ம போயிட்டு இருக்கிறோம். புரிதங்களுக்கு இன்னைக்கு நீங்களும் நானும் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் போனது போலவே ஒரு வனாந்தரத்தின் பாதையில் நம்ம போயிட்டு இருக்கிறோம். நம்மை சுற்றிலும் கொள்ளிவாய் சர்வங்கள் எக்கச்சக்கமா இருக்குது. பெரியவங்களுக்கு நம்மளை சுற்றிலும் கொள்ளிவாய் சர்வங்கள் எக்கச்சக்கமா இருக்குது. எங்க பார்த்தாலும் அசுத்த ஆவிகள், பொல்லாத ஆவிகள் நம்மளை சுத்தியிலையும் நடமாடி கொண்டிருக்கிறது. நம்ம கண்ணில தான் பார்க்கலையே தவிர, நம்ம எங்க போறோமோ வரமோ எல்லா இடத்திலும் அசுத்த ஆவிகள் நம்மை சுற்றிலும் இருக்கிறது. நமக்கு ஒரு தீங்கு செய்வதற்கு அது ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்து கொண்டிருக்குது. ஆனால் கர்த்தருடைய பாதுகாப்பு வளையம், தேவ பிரசன்னம், ஆண்டவர் கூட இருக்கிற ஒரே காரணத்தினாலதான் அவைகளால் நம்மை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அல்லேலூயா. அதான் உண்மை. நமக்கு என்ன தீங்கு செய்யலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்குது, ஆனா அதனால முடியல. ஏன்? ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய சமூகம் நம்மோடு இருக்கிறது. ஆகினால் அந்த பிசாசுகள் நம்மை சுற்றிலும் இருந்து நமக்கு தீங்கு செய்ய நினைக்கிற ஆவிகளால் நமக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆண்டவர் பாதுகாத்துக்கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அதனாலதான் புலம்பல் 3:22-23 பார்க்கிறோம், நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. கர்த்தருடைய கிருபை மட்டும் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா நிர்மூலமாக சத்துரு ஒரு செகண்ட்ல நம்ம நிர்மூலமாக ஆண்டவர் பாதுகாத்துக்கொண்டிருக்கிறார். இவர்கள் கர்த்தரை விட்டு கொஞ்சம் விலகினாங்க. விலகின பொழுது கொள்ளிவாய் சர்பங்கள் உள்ளே புகுது. கொள்ளிவாய் சர்பங்கள் வேற ஒண்ணும் இல்ல, விசாசை குறிக்கும். உள்ளே புகுந்து அவர்களை கடித்தது. கடிச்ச உடனே ஜனங்கள் செத்துக்கொண்டே இருக்கிறாங்க. ஏகப்பட்ட பேர் சாகிறாங்க. அது பாம்புகள் எல்லாம் மொத்த மொத்தமா உள்ள புகுந்தது. ஜனங்களை கடிக்க ஆரம்பித்தது. துரத்தி துரத்தி கடிக்க ஆரம்பிச்சது. ஏகப்பட்ட பேர் செத்தாங்க. ஜனங்கள் கதறினாங்க. ஐயோ, இந்த பாம்புகள் எங்களை தப்பிக்க முடியலையே. ஜனங்கள் கதறினாங்க. மோசையை பார்த்து கூப்பிட்டாங்க, மோசே எங்களை காப்பாத்துங்க. மோசை கத்தரை நோக்கி கூப்பிட்டாங்க, ஆண்டவரே இந்த ஜனங்களை பாதுகாத்துக் கொடு. ஏன்னா அவங்க இதுக்கு காரணம், அவங்க தான் காரணம். கர்த்தர்கிட்ட விண்ணப்பம் பண்ண கர்த்தர் சொன்னார், சரி ஒரு கோலை எடுத்து வைத்து ஒரு வெங்கல சர்பத்தை, வெங்கலத்திலே ஒரு சர்பத்தை போல ஒரு உருவத்தை செய்து அதை அந்த கோலிலே மாட்டி தூக்கி உயர்த்தி நிற்க வை. பாம்பினால் கடிக்கப்பட்டவன் எவனோ, அந்த கொள்ளிவாய் சர்பத்தினால் கடிக்கப்பட்டவன் எவனோ, அந்த உயர்த்தப்பட்டிருக்கிற அந்த வெங்கல சர்பத்தை நோக்கி பார்ப்பானால் அவன் பிழைப்பான் அப்படின்னு கர்த்தர் ஒரு சின்ன ரெமடி ஏற்படுத்துறார். உடனே அந்த சர்பத்தை அவன் மோசே வெங்கல சர்பத்தை செய்தான். யோசிச்சு பாருங்க, ஒரு வெங்கலத்தை எடுத்து அப்புறம் தட்டி அடிச்சு ஒரு சர்பத்தை உருவாக்குறது எவ்வளவு டைம் ஆயிருக்கும்? அதுக்கு எவ்வளவு டைம் ஆயிருக்கும், அந்த டைம்ல எவ்வளவு பேரை பாம்பு கடிச்சிருக்கும், அதை கோல்ல மாட்டி அவன் தூக்கி நிக்க வைக்கிறதுக்குள்ள ஏராளமான பேர் அவுட். அதன் பிறகு அந்த வெண்கல சர்வத்தை நோக்கி பார்த்தவனுக்கு உடனே அந்த விஷம் ஆக்கவில்லை. கர்த்தர் கிருபையாய் அந்த நிலைமையில உங்களை பாதுகாத்த. இது பழைய ஏற்பாட்டிலே நடந்த ஒரு சம்பவம். என்னைக்கே பழைய ஏற்பாடு நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் புதிய ஏற்பாட்டு காரியத்திற்கு கர்த்தர் நமக்கு அடையாளமாய் வைத்திருக்கிறார். அதை தான் இந்த இடத்துல யோவான் குறிப்பிடுகிறார். சர்வமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று இங்கு இயேசு கிறிஸ்து சொன்னார். அதை யோவான் எழுதியிருக்கிறார். அதே போலதான் இது, அந்த சர்பம் கடித்ததற்கு சர்பத்தின் ஒரு உருவ சிலையே அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தது. இவருடைய பாவத்தினால் வந்தது அந்த பாம்பு கடி, அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கும் ஒரு பாம்பு ரூபம் தான் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துச்சு. இது எதற்கு அடையாளம் கேட்டீங்கன்னா, மனிதன் பாவம் செய்தான், மனிதன் பாவம் செய்தான், உலகத்தில் பாவம் செஞ்சது மனுஷன் மட்டும்தான். ஆடு மாடு குரங்கு எலி எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் படைக்கப்பட்டது போல அப்படிதான் இருக்குது. இது பாவம் செய்யல, பாவம் செய்தது மனுஷன் மட்டும்தான். அதனாலதான் தேவன் தம்முடைய குமாரனை மனிதனாய் அனுப்பினார். புரியுது உங்களுக்கு? எலி பாவம் செஞ்சிருந்தா எலி அனுப்பி இருப்பார். எலிய தெய்வமாக குரங்க வணங்குறாங்க, குரங்கு பாவம் செஞ்சிருந்தா குரங்க அனுப்பி இருப்பாரு, யானை பாவம் செஞ்சிருந்தா யானை அனுப்பி இருப்பாரு, கழுத பாவம் செஞ்சா கழுதை அனுப்பி இருப்பாரு. ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மனிதாய் வந்து பிறந்ததற்கு காரணம் பிதாவாகிய தேவன். மனிதன் பாவம் செய்தபடியால் அவரை இந்த உலகத்திற்கு மனிதனாக அனுப்பினார். அல்லேலூயா. அதான் சீக்ரெட். பாம்பு கடித்ததற்கு ரெமடி ஒரு பாம்பு சொரூபம், மனிதன் பாவம் செய்த மனுஷனுக்கு ரெமடி பாவம் இல்லாத ஒரு மனிதன். அவர்தான் இயேசு உலகத்தோடு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறோம். எப்படி நோக்கி பார்க்கணும்? சும்மா இல்ல, விசுவாசத்தோடு. அந்த உயர்த்தப்பட்ட இயேசுவை விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கணும். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் பார்த்து புலம்புவதற்காக அல்ல. இன்னைக்கு கிறிஸ்தவம் இன்னைக்கு தப்பா போயிட்டு இருக்குது. ஐயோ, இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டாரே அடுத்து உட்கார்ந்துருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் புலம்புகிறதற்கு இல்ல, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் விசுவாசிக்கப்பட வேண்டும். அந்த சிலுவை மரணத்திலே நம்முடைய விசுவாசம் நாங்க பார்க்கணும், விசுவாசத்தோடு பார்க்கணும். என்ன விசுவாசம் அங்க இருக்குது? அதுல என்னத்தை நம்ம விசுவாசத்தோடு நம்ம பார்க்கிறோம்? இந்த சிலுவையில் அவர் ஏன் தொங்கினார்? நான் பாவி, மனிதனாகி நான் ஒரு பாவி, நான் பிறப்பிலே நான் ஒரு பாவி, என் பாவத்திற்கு பரிகாரமாகத்தான் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய பாவத்திற்குரிய தண்டனையாகத்தான் அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார், என் பாவத்திற்கு பரிகாரமாகத்தான் அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஆகையா, என் பாவத்திலிருந்து என்னை மன்னிக்கவும், என்னை விடுதலையாக்கவும், என்னை பரலோகத்தில் சேர்க்கவும், என் ஆத்மா கெட்டு போகாமல் பாதுகாக்கவும் எனக்காக சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற அவர் ஒருவரால் தான் முடியும். அந்த ஃபெய்த், இந்த ஃபெய்த் உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் பின்னாடி சொல்றேன். விசுவாசம், இயேசு கிறிஸ்துவை என்னைக்குமே சிலுவையில் தொங்குகிற இயேசுவை விசுவாசத்தோடு பார்க்க தெரியும். விசுவாசத்தோடு என்ன விசுவாசம்? என் பாவத்திற்கு நான் ஒரு பாவி என்பதை முதல்ல நமக்கு உணரணும். இரண்டாவது, என் பாவத்திற்கு பரிகாரி அவர்தான் என்பதை நம்ம விசுவாசிக்க தெரியும். அந்த விசுவாசம் இல்லாம நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு நம்ம கையை தூக்கிட்டு இருந்தாலும் ரட்சிக்கப்பட முடியும், ரட்சிக்கப்பட்டு சொல்ல முடியும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யணும், சர்ச்சுக்கு வரோன்றாங்க, வர வர வரலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து உங்கள் பாவ பரிகாரி என்பதை விசுவாசிக்காமல், அந்த விசுவாசத்தோடு நீங்கள் ஒரு பாவி என்பதை உணர்ந்து பாவ அறிக்கை செய்யலனா, நான் சொல்றேன், சர்ச்சுக்கு வந்தாலும் நீங்கள் ரட்சிக்கப்படல. அந்த விசுவாசம் என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிப்போம். சரி, இந்த விசுவாசம் அப்படின்னு ரட்சிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை இப்ப நான் சொல்ல போறேன். வெறுமனே விசுவாசம் என்பது ரட்சிப்பு கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருக்குமே இயேசு தெய்வம்ன்றது விசுவாசத்துல தெரியும், விசுவாசிக்கிறோம். இல்லாம உன்னை உட்கார்ந்து தெரியும். இயேசு கிறிஸ்து ரட்சகர்ன்றது விசுவாசிக்கிறோம், எல்லாருக்குமே தெரியும். இயேசு கிறிஸ்து பாவத்துக்கு பரிகாரம் பண்ணி இருக்கிறார், எல்லாருக்குமே தெரியும். ஆனா இங்க இருக்கிற நபர்களை உங்க முகத்தை வச்சே நான் சொல்றேன், இங்க இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்லன்னு எனக்கே தெரியும். நான் குறிப்பிட விரும்பல, எனக்கே தெரியும். இங்க இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. எல்லாரும் விசுவாசின்ற ஒரு போர்வையில் ஒரு அடையாளத்தை உட்கார்ந்திருக்கலாம், ஆனால் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. நான் யாரோ எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு இல்ல, இந்த கிரவுடுக்கு நான் சொல்றேன். நான் இதனிடத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. ஒருவேளை நீங்க நினைச்சிருக்கலாம் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், ஆனால் வசனத்தின் அடிப்படையில் சொல்றேன், இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. ரட்சிப்பு என்பது எப்படி வருகிறது என்றால், முதலாவது இயேசு பாவ பரிகாரி என்பதை முதலாவது நாம் விசுவாசிக்கிறோம். என் பாவத்தை சுமந்து அவர் சிலுவையில் மரித்திருக்கிறார் என்பதை நாம் தெளிவாய் விசுவாசிக்கிறோம். நான் பாவி என்கிறதிலே ஒரு உணர்வு நமக்கு தெளிவார்கள். அந்த விசுவாசம் மட்டுமே நமக்கு ரட்சிப்பை கொண்டு வந்து விடாது. அந்த விசுவாசத்தின் அடுத்த காரியம் நமக்கு இருக்கிறது. அந்த விசுவாசத்தின் அடுத்த காரியத்தை உங்களுக்கு நான் சொல்றேன், வாசிங்க. மூன்றாம் அதிகாரத்திலே 19 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
ஒளியானது
உலகத்திலே வந்திருந்தும்
மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவர்களாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான் தன் கிரியைகள்
கண்டிக்கப்படாதபடிக்கு
ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான்.
இங்க நம்ம பார்க்கணும், அடுத்த வசந்தி வாசி 21 சேர்த்து படிப்போம்.
சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறதென்று
வெளியாகும்படிக்கு
ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார்.
இந்த ஒளிங்கிறார். இந்த ஒளி என்பது என்ன? வாசிக்கலாம், முதல் அதிகாரம், யோவான் சுவிசேஷத்தில் முதல் அதிகாரம் 9 வசனம்.
உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும்
பிரகாசிப்பிக்கிற ஒளியே
அந்த மெய்யான ஒளி.
இது யார பத்தி? இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லியிருக்கு. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இந்த 3 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து பேசும்பொழுது ஒளின்னு பேசுறாரு. இதுல நீங்க கவனிக்கணும், ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும், அதாவது இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவிகளாய் இருந்தபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான். ஒளி என்பது இந்த ஒளி திரும்ப சொல்றது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். இப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது சிலர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார்கள். ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவிகளாய் இருந்தபடியால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார்கள். இந்த ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறார்கள் அர்த்தம்னா தண்டனைக்குள்ளாக்கப்பட்டு நரகத்திலே தள்ளப்படுகிறார்கள் அர்த்தம். அதை நீங்க உங்களுக்கு விளக்கமா சொல்றதுன்னா 17-18 சேர்த்து வாசிக்கலாம்.
உலகத்தை
ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி,
ஆக்கினைக்குள்ளாக அதாவது குற்றப்படுத்தி அவர்களை தண்டனைக்குள்ளாகும்படிக்கு
தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே
அவரை அனுப்பினார்.
அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ
தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில்
விசுவாசமுள்ளவனாயிராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று.
இப்ப பாருங்க, இந்த ஆக்கினை தீர்ப்பு தண்டனைக்கு தப்புதல், ரெண்டு காரியம் இருக்குது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தோடு பார்க்கிறவன் அவன் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்கிறான், ஆக்கினை தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்கிறான். விசுவாசியாதவனோ தண்டிக்கப்படுகிறான், நரகத்தில் தள்ளப்படுறான். இப்ப இந்த விசுவாசம் தான் மாற்றத்தை ஏற்படுத்துது. இயேசு கிறிஸ்து எனக்காக பாவ பரிகாரியானார், இதை விசுவாசிக்கிறது தான் நமக்கு வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இப்ப வெறும் விசுவாசத்தை கொண்டு வந்துட்டு நம்ம அவரை விசுவாசிச்சா போதுமா, என் வாழ்க்கையில நான் தண்டனைக்கு தப்பிச்சிடலாமா? கிடையாது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில், நிறைய பேருல அல்லது இந்த சில உபதேசங்கள், இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற சில உபதேசம் இருக்கு, அந்த உபதேசத்துக்கு பெயர் செழிப்பின் உபதேசம். இதுல தவறான சில கான்செப்ட் இருக்குது, சில நீங்க தப்பா போயிடக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு கூட நான் உங்களுக்கு சொல்ல வார்ன் பண்றேன், சில ஏன்னா சில வேளையில சில தவறான உபதேச டிவியில நிறைய பிரசங்கிக்கப்படுகிறது. டெய்லி இந்த தூர்த பொதிகையில 10:30 AM to 11 AM வரைக்கும் ஒரு புரோகிராம் வரும். சிலர் அதெல்லாம் பார்த்து ஆஹா ஓஹோங்கிறாங்க. ஆனா நான் தைரியமா சொல்ற, தேவ சமூகத்திலிருந்து அந்த உபதேசம் பைபிள்ல இருக்கிற ஒரு 10% மட்டுமே பேசப்படுகிறது. கரெக்டா 10% மட்டும் பேசுறது, 90% விட்டுறாங்க. அந்த உபதேசத்தை கேட்கிறவனுக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், இருதயத்தை பாதிக்காது, ஆனா கண்டிப்பா நரகத்துக்கு அவங்களை கொண்டு போய் நிக்க வச்சு. அதான் செழிப்பின் உபதேசம். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுலயே அமெரிக்காவில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு தேவ மனுஷனாக இருந்தவர் கென்னத் ஹாகின். அவரோட புக்ஸ் கூட நான் நிறைய வச்சிருக்கிறேன். அவரோட புக் ஒன்றை நான் வாசித்தேன். அதுல வந்து ரட்சிப்பை பத்தி ஒரு சின்ன புத்தகம், ரட்சிக்கப்பட்ட புதுசுல அந்த புத்தகத்தில் அவர் என்ன சொல்றார், ஒரு நாள் அந்த சபைக்கு ஒரு நபர் ரொம்ப நாளா வந்துட்டு இருந்தாராம். அவரை பார்த்து, நீ ரட்சிக்கப்பட்டியா அப்படின்னு கேட்டாக்க, அப்படி ஒண்ணு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போ ஒரு நாள் அவரை எழுப்பி, நீ ரட்சிக்கப்படல, உனக்கு ரட்சிக்கப்பட்ட தெரியலையா, சரி அப்போ ரட்சிக்கப்படுறதுக்கு உனக்கு சொல்றேன் சொல்லி பைபிள் இருந்து ஒரு ரெண்டு வசனத்தை எடுத்து அந்த புக்ல அந்த வசனத்தை கோட் பண்ணிருக்கு. அந்த வசனத்தை படிப்போமே, அப்ப உங்களுக்கு விளங்கும். ரோமருக்கு எழுதுற நிருபம் 10:9-10. நீங்க ரட்சிப்பை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு டெப்தா சொல்ற விஷயம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10:9-10, 2 வசனம்.
என்னவென்றால்
கர்த்தராகிய இயேசுவை
நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு
தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று
உன் இருதயத்திலே
விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய்.
நீதி உண்டாக
இருதயத்திலே விசுவாசிக்கப்படும்.
ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும்.
இந்த ரெண்டு வசனத்தை வச்சுட்டு ரட்சிப்புன்றது இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி ரட்சிப்புனா, இந்த மாதிரி ரட்சிப்பு உலகத்தில் அத்தனை பேர் வந்து உட்கார்ந்துருவாங்க நாளைக்கு, நானும் ரட்சிக்கப்படுறேன். பாருங்க, இதை வந்து சாதாரண ஜஸ்ட் அப்படி இன்க்ளூட் பண்றாங்க. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ வாயினால் அறிக்கையிட்டு, என்னன்னா இயேசு அறிக்கையிடணுமா, இப்படி தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய், நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கைப்படப்படும். இதுக்கு என்ன விளக்கம், அந்த புக்ல இந்த விளக்கத்தை சொல்றேன். இயேசு கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் அப்படின்னு மனசுல நினைச்சு விசுவாசி வாயில சொல்லு, இயேசு கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் அப்படின்னு வாயிலால் நீ அறிக்கை இட்டினா நீ ரட்சிக்கப்பட்டாச்சு.
நீதியுண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். தேவன் அவரை மரித்தோரில் எழுப்பினார் என்று நீ வாயில சொன்னே ரட்சிக்கப்பட்ட. முடிஞ்சு போச்சு. இது சொல்றது என்ன கஷ்டம்? யார கூட சொல்லுவான் இயேசுவை தேவன் மரித்தோரில் எழுப்பினார் சொல்றது கஷ்டமா? இருதயத்தில் நீ அது உண்மை நம்பினா ஓகே, வாயில சொல்லிட்டு ரட்சிக்கப்பட்ட. இப்படி அந்த புத்தகத்தில் இருந்தது. இன்றைக்கு இதைத்தான் நான் சொல்றேன். நான் அந்த டிவியில சொல்ற புரோகிராம் கூட இதை தான் பிரசங்கிக்கிறாங்க. உன் வாழ்க்கையில இயேசுவை விசுவாசி, அவர் உன்னை நட்சிப்பு ஆசீர்வதிச்சிட்டார். உனக்கு பைபிளுக்கு ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு தான், அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா ரட்சிப்பை சரியாய் புரிந்து கொள்ளவும் இல்லை, ரட்சிப்பை சரியாய் பிரசங்கிக்கிறது கிடையாது. ரட்சிப்பு என்பது ஜஸ்ட் மனதில விசுவாசிக்கிறது, வாயில சொல்றது கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறோம் ரட்சிப்பு என்பது சாதாரணமா ஈஸி, கிடையவே கிடையாது. சமீபத்தில் கூட நான் விக்கி உங்க அக்கா வீட்டுக்கு அன்னைக்கு நான் போன வாரம் போயிருந்தேன். ஒரு பெண்ணுக்காக ஜெபிக்க போயிருந்தேன். அங்க போயிருந்த பொழுது ஒரு வாலிப பெண் பிசாசினால பாதிக்கப்பட்டவள் கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அப்ப அந்த பெண்ணுக்கு தான் ஜெபிக்கிறதுக்கு முன்னாள் சொன்னா, எனக்கு ஒரு ஏதோ பிசாசு என்னை உபத்திரப்படுத்துது, ஒரு மாதிரி இருக்குது, என்னை பயமுறுத்துது, குழப்பமா இருக்குது, கலக்கமா இருக்கு, சொல்ற சிம்டம்ஸ் எல்லாமே பார்த்தனே தெரிஞ்சிச்சு. அந்த பிசாசோட சிம்டம் எல்லாம் தெரிஞ்சது. அதுக்கு முந்தின நாள் கூட அந்த அவங்க எங்கேயோ ஜபிக்குமா அந்த பிள்ளை பத்தின கீழே விழுந்திருக்கிறா, அதனால எங்கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க. அப்ப அந்த பெண்ணுக்கு நான் ஜபிக்கல, ஃபர்ஸ்ட் கேட்டேன், நீ சர்ச்சுக்கெல்லாம் போறியாமா? போறேன். எங்க போறேன்? ஒரு சபையில முகப்பேர்ல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு தான் போறேன். எவ்வளவு நாளா போறேன்? ரெண்டு வருஷமா போயிடுச்சு. ஞானசனம் எடுத்துட்டியா? எடுத்துச்சேன். ரெண்டு வருஷமா சர்ச்சுக்கு போறேன். இந்து குடும்பத்துல பிறந்து எல்லாரும் போயிட்டு இருக்கிறேன்னு சொன்னேன். அப்ப நான் கேட்டேன், எந்த விதத்துல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டேன்? உண்மையாக கர்த்தரை தெரிஞ்சு ஏத்துக்கிட்டியா? எப்படி ஏத்து? ரெண்டு வருஷம் ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போறேன், ஆவிக்குரிய சபை ஞானஸ்தானம் எடுத்திருக்கிற, ரெண்டு வருஷம் இந்து குடும்பத்துல வந்து நீ அதுக்கு போற தவறா போயிட்டு இருக்க, ஆனா உனக்குள்ள எப்படி பிசாசு வந்துச்சு? உடனே அந்த பிள்ளைய கிட்ட கேட்டேன். நான் ஜெபிக்கல, ஃபர்ஸ்ட் அந்த பிள்ளைய அனலைஸ் பண்ண, அவருடைய காரியத்தை சொல்லணும். அப்ப அதன் பிறகு அந்த பிள்ளை சொன்ன, அப்பதான் சொன்ன, இல்ல ஒரு பயம் வந்துச்சு, ஒரு பயந்த நான் இயேசு ஏத்துக்கிட்டேன். நான் சொன்ன பயந்தெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள கூடாது. இயேசு கிறிஸ்து தெய்வம் என்பதை குறித்து சந்தோஷமா ஏத்துக்கணும், பயந்தெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள கூடாது. அவர் தெய்வம் என்பதை புரிந்து மனதார சந்தோஷமா அவர் ஏற்றுக்கணும், அதுதான் வாழ்க்கை சொல்லி அந்த பிள்ளைக்கு நான் முதல்ல ஜெபிக்கிறேன். ஒரு பாவரிக்க பண்றதுக்கு மட்டும் சொல்லி பாவரிக்க பண்ண வச்சு சொல்லிட்டு தலையங்கை வச்சு அது பிசாசு இல்லை. அப்ப அந்த பிள்ளைக்கு நேரம் சொன்னா, இப்ப ஜெபிச்சு உனக்கு பிசாசு துரத்தலமா? உன்னை ரட்சிப்புன்னு நடத்தினேன், பிசாசு போயிடுச்சு அப்படின்னு. ஜெபிச்சு பிசாசு துரத்தல, நீங்க அவளை ரட்சிப்புன்னு நடத்தின பிசாசு போயிடுச்சு. சரியான விதத்தில் ரட்சிப்புடன் நடத்தினா பிசாசு இருக்காது. புரிதவங்களுக்கு அதுதான் மேட்டர். அப்ப இந்த இடத்துல ரட்சிப்பு என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. இயேசுவை தேவன் மரித்தோரில் எழுப்பினார், அதை நான் விசுவாசிக்கிறேன். அந்த புக்கில் அப்படி சொல்லி அந்த நபரை எழுப்பி சொல்ல சொன்னாங்களாம், உடனே அவர் ரட்சிக்கப்பட்டார் அப்படின்னு எழுதியிருக்கு. தப்பு, தப்பு, அது 100% தப்பு. ரட்சிப்பு என்பது இயேசுவை தேவன் மரித்தோரில் எழுப்பினார், அதை நான் விசுவாசிக்கிறேன் அப்படி வாயில சொல்றது கிடையாது. இந்த விசுவாசம் நம்மை பார்க்கலாம் பிசாசுக்கு நிறைய இருக்குது, தெரியுமா? யாக்கோபு எழுதின நிருபம் 2:19-20 வசனங்களை நீங்க படிச்சு பாருங்க, அது படிச்சிடும், ரொம்ப நல்லா இருக்கும். யாக்கோபு எழுதின நிருபம் 2:19-20.
தேவன் ஒருவர் உண்டென்று,
தேவன் ஒருவர் உண்டென்று
விசுவாசிக்கிறாய்,
விசுவாசிக்கிறாய்,
அப்படி செய்கிறது நல்லதுதான்,
அப்படி செய்வது நல்லதுதான்.
பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன,
பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன.
வீணான மனுஷனே,
பாருங்க இப்படிப்பட்டவங்க என்ன சொல்றாரு, வீணான மனுஷனே,
கிரியைகள் இல்லாத விசுவாசம்,
கிரியைகள் இல்லாத விசுவாசம்,
செத்ததென்று,
செத்ததென்று
நீ அறிய வேண்டாமோ,
நீ அறிய வேண்டாமோங்கிறார். வீணான மனுஷனே, தேவன் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரில் எழுப்பினார் என்று சொல்லி நீ மனசுல நினைச்சு கொண்டு, நீ ரட்சிக்கப்பட நினைச்சிருக்கிறியே, நீ யாரு? வீணான மனுஷன் நீ அப்படிங்கிற, நீ வீணான மனுஷன், வீணா போற நீ அப்படின்னா என்ன காரியம்? என்னத்தை எதிர்பார்க்கிறாரு? கிரியை இல்லாத நம்முடைய பிதாவாக இங்க பார்க்கும்போது, வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டாமோ? விசுவாசத்திலே என்றைக்குமே கிரியைகள் இருக்க வேண்டும், அங்கதான் ரட்சிப்பு வரும், அதான் ரட்சிப்புடைய அடையாளம். இங்க மறுபடியும் இந்த யோவான் 3 வாங்க. இந்த 3 பாருங்க, ரட்சிப்பை எவ்வளவு தெளிவா கர்த்தர் சொல்றாரு பாருங்க. 14 வரைக்கும் விசுவாசத்தை பத்தி பேசிட்டு வந்தாரு. 17-18 விசுவாசத்தை பத்தி பேசிட்டு வர்றாரு. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பாமல் அவரால் உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அனுப்பினார். 18 வசனத்திலே, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான்,
விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமா இல்லாதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. விசுவாசத்தை பத்தி பேசிட்டு வர்றாரு. 19 வசனத்திலிருந்து பாருங்க, அதோட நெக்ஸ்ட் லெவல பேசுறாரு. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகளை பத்தி பேசுறாரு, கிரியைகள் பொல்லாதவர்களாக இருந்தபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. ஒளி வந்துச்சு, ஆனா மனுஷன் என்ன செய்யறான், ஒளியை விட இருளை அதிகமாய் விரும்புகிறான். டிசையர், டிசையர், விருப்பம். ஒளி வந்துருச்சு, ஆனால் ஒளியை பார்க்கிலும் மனுஷன் இருளை விரும்புகிறான். அடுத்தது பாருங்க, 20 வசனம். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்தில் வராதிருக்கிறான். கிரியைகள், திரும்பி சொல்ல பாருங்க, கிரியைகள், கிரியைகள் கண்டிக்கப்படாதபடி. ஒவ்வொரு வசனத்துக்கு கிரியைகள் வர. 21 வசனத்தில் பாருங்க, சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது வெளியாகும்படிக்கு ஒளியின் இடத்தில் வருகிறான். கிரியைகள், விசுவாசத்தை பேசிட்டு கூடவே கிரியைகளை கனெக்ட் பண்ணி கண்டினியூ பண்ற. இங்கதான் ரட்சிப்புடைய சரியான அடையாளம். இப்ப இந்த இடத்துல பாருங்க, ஒளி வந்துருச்சு, இயேசு உலகத்துல வந்துட்டாரு. ஆனால் ஜனங்களிலே சில எப்படி இருக்கிறாங்களா, ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறார்கள். ஆனா இவங்களுக்கு விசுவாசம் இருக்கு, ஆனா கிரியை என்ன இருக்குது, இருளை நோக்கி போகுது. கிரியின்படி இருளை நோக்கி போறாங்க. இவங்க ரட்சிக்கப்பட்டவங்களா, இவங்க யாரு, ஆக்கியனைக்குள்ளாக்கப்படுவார்கள். இப்ப நான் உங்களை சொல்றேன், உங்களை எடை போடுங்கள். உங்களுடைய விருப்பம், உங்க விருப்பம், ஒளி வந்துருச்சு, இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு, உங்கள் விருப்பம் இப்ப எப்படி இருக்கு, இப்ப சொல்லுங்க. ஒளியை விரும்புகிறீர்களா, இருளை விரும்புகிறீர்களா, அதை வச்சு நீங்க யாருன்னு உங்களுக்கே சொல்லுங்க. ஜெபிக்கணும்னு ஆசை இருக்குதா, ஜெபிக்காம இருக்கிறதுக்கு ஆசையா இருக்குதா, பைபிள் படிக்கிறதுக்கு ஆசை இருக்குதா, வேற ஏதாவது நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு ஆசை இருக்குதா, சர்ச்சுக்கு வர்றதுக்கு ஆசை இருக்குதா, இல்ல வீட்டுல சும்மா இருக்கிறதுக்கு ஆசையா இருக்குதா, கர்த்தரை துதிக்கிறதுக்கு டைமுக்கு வந்து கர்த்தரை துதிக்கணும், ஃபுல் ஆராதிக்கணும் ஆசை இருக்குதா, லேட்டா போய் மெசேஜ் மட்டும் கேட்டார் போதும்னு வர்றதுக்கு ஆசையா இருக்குதா, எதை விரும்புகிறீர்கள், எதை விரும்புகிறீர்கள், அதை வைத்து நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒளியை விரும்புகிறவன் தன் கிரியைகளிலே அவன் செம்மையா இருக்கிறான், அதனால ஒளியை விரும்புகிறான், தன் கிரியைகள் எல்லாம் செம்மையா இருக்குது. ஆனால் தன் கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறவன் ஒளியை பகைத்து இருளுக்குள் ஓடுகிறான். ஒளி வந்தாலும் ஒளி போய் இருளுக்குள்ள ஒளிச்சுக்கிறான். தேவ பிரசன்னம் அது ஒளி, ஜபம் அது ஒளி, ஜபம் இல்லாத வாழ்க்கை அது இருள். இருளை தேடி போயிட்டு இருக்கிறீங்களா, ஒளியை தேடி போயிட்டு இருக்கிறீங்களா, உங்களுக்கு எதுல விருப்பம் இருக்குது, உங்க டிசையர் என்ன, ஜெபிக்க வேண்டும் என்ற விருப்பம் அதிகமா, ஜெபிக்காமல் இருப்பதற்கு உங்களுக்கு விருப்பம் அதிகமா, வேதத்தை வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் அதிகமா, வேதத்தை வாசிக்காமல் வாழ்வது உங்களுக்கு விருப்பம் அதிகமா, சபைக்கு வருகிறது உங்களுக்கு விருப்பம் அதிகமா, சபைக்கு வராமல் இருக்கிறது உங்களுக்கு விருப்பம் அதிகமா, டைமுக்கு வர்றது உங்களுக்கு விருப்பம் அதிகமா, டைமுக்கு வராம நிதானமா மெசேஜ் மட்டும் உட்கார்றது உங்களுக்கு விருப்பம் அதிகமா, உங்கள் விருப்பம் புரியுதா உங்களுக்கு. பாருங்க நம்முடைய காரியங்களும் அழகா சொல்றாரு, ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே இந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை வைத்து நீங்கள் யார் என்று அறிந்து கொள்ளுங்கள், அது உங்களை எங்கே கொண்டு போய் நிற்க வைக்கப் போகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். புரியுதா, நீங்க எதை விரும்புறீங்கன்னு வச்சு நீங்க யாருன்னு தெரியும், நீங்க யாருன்னு தெரிஞ்சா நீங்க எங்க போக போறீங்கன்னு உங்களுக்கே புரிஞ்சிடும். ஆக்கினை தீர்ப்பு கூட போகிறீர்களா அல்லது பரலோகத்துக்கு வரப்போகிறீர்கள், இதை வச்சு நீங்க சொல்லிடலாம். நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, நான் யாரையும் என இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார், இயேசு கிறிஸ்து யாரையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதுக்கு வரல, நான் ஜட்ஜ் பண்றதுக்கு நான் இங்க வரல, பிரசங்கிக்கல, நீங்க யார் என்பதை புரிந்து கொள்வதற்காக நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் யார், நீங்க எங்க இருக்கிறீங்கன்றத காட்டுகிறதற்காக தான் இந்த பிரசங்கமே தவிர நான் யாரையும் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றேன். நீங்க ரட்சிக்கப்பட்டவரா இல்லையா என்பதை இந்த வசனத்தின் வெளிச்சத்தில் உங்களுக்கு தெரியும். நீங்க ஒளியை விரும்புறீங்களா இருளை விரும்புகிறீங்களா வச்சு உங்கள் கிரியைகளை வைத்து நீங்கள் எங்க நிக்கிறீங்கன்றது உங்களுக்கு தெரியும். நீங்க ஜெபிக்க விரும்புறீங்களா ஜெபிக்காம இருக்கிறதுக்கு கதை பேசுறதுக்கு நீங்க விரும்புறீங்களா அதை வச்சு நீங்க யார் என்பது உங்களுக்கு தெரியும். தேவனோடு பேசுவதை விட மனுஷனோடு பேசுவதில் உங்களுக்கு விருப்பம் ஜாஸ்தியா நீங்க யார் என்பது உங்களுக்கு தெரியும். புரியுதா உங்களுக்கு? பைபிள் தெளிவா இருக்குது, இதுதான் ரட்சிப்பு, இதுதான் கரெக்டான ரட்சிப்பு. இந்த வசனத்தின் அடிப்படையில் ரட்சிக்கப்படாவிட்டால் ஆக்கியனை கூட்படுவான், நரகத்துக்கு போயிடுவான். அதனாலதான் முதலே சொல்லிட்டேன், இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. நான் ஓபனா டிக்ளேர் பண்றேன், இந்த வசனத்தின் வெளிச்சத்தில் நீங்க கரெக்டா இருந்தால்தான் பரலோகத்துக்கு வர முடியும். இந்த வசனத்தின் அடிப்படையில் உங்களுடைய ரட்சிப்பு உங்களுடைய வாழ்க்கை இருந்தாலும் பரலோகத்துக்கு வர முடியும். இல்லைனாலும் இதை எழுப்புதல் ஆசீர்வாத சபைக்கு வந்தாலும் பரலோகத்துக்கு வர முடியாது, சான்ஸ் கிடையாது, சான்ஸ் கிடையாது. ரட்சிப்பு என்பது விளையாட்டுக்காரி கிடையாது, பரலோகம் என்பது ஈஸியான விஷயம் கிடையாது, சாதாரண விஷயம் கிடையாது. உங்கள் விருப்பம் இப்ப உங்களுக்கே தெரியும், உங்க விருப்பம் எங்க இருக்குது, நீங்க எந்த எந்த ரேஞ்சில் அடிக்கிறீங்க உங்களுக்கே தெரியும், கரெக்ட் படிக்கீங்க. இன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்படுங்க, நான் சொல்றேன் பேசிக் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லெவலுக்கு நான் திருப்பி வர கொடுத்தாரு. உங்க விருப்பத்தை வச்சு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா இல்லையா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு முதல் கட்டத்துக்கு அடிப்படைக்கு போக, பேக்ல போங்க. ஆண்டவரே என்னை ரட்சியும்னு கேடு, நான் என்ன ரட்சிக்கப்படலப்பா, ஏன்னா எனக்கு ஒளியை விட இருள் தான் எனக்கு விருப்பமா இருக்குது, உங்களோடு பேசுறதை விட மனுஷனோடு பேசுறதா எனக்கு விருப்பமா இருக்குது, உங்க வார்த்தை படிக்கிறதோட மற்ற காரியத்தை படிக்கிறது எனக்கு விருப்பமா இருக்குது, சபைக்கு வரதோட சபைக்கு வராம இருக்கிறதா எனக்கு விருப்பமா இருக்குது, நேரத்துக்கு வரதோட நேரத்துக்கு வராம இருக்கிறதா எனக்கு விருப்பமா இருக்குது. நான் ரட்சிக்கப்படல, நான் ரட்சிக்கப்படல. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் தேவ சமூகத்தில் ஒத்துக்கொள்ளுங்கள். நம்மிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். சத்தியம் நமக்குள்ளதாகும். ரட்சிக்கப்படல ரட்சிக்கப்படல சொல்லி ஒத்துக்க வேண்டியதுதான், ஒத்துக்கிட்டு ஆண்டவரே என்னை ரட்சியும். ஏன்னா இதுக்கெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது, மாற்று வார்த்தையே கிடையாது, காம்ப்ரமைசிங்கே கிடையாது. இதெல்லாம் ரட்சிப்பு, இதுதான் பேசிக் ரட்சிப்பு. இன்னைக்கு இதெல்லாம் தவறாய் புரட்டி இன்னைக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. ஏமாந்துடாதீங்க, இப்படிப்பட்ட உபதேசங்கள் டிவியில வரதான் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. ஏமாந்துடாதீங்க, இருதயத்தில் சும்மா விசுவாசி வாயில இயேசு தேவன் மரித்தோடு எழுப்பினா ரட்சிக்கப்பட்ட கிடையாது. கிரியைகள் இல்லாவிட்டால் உங்க வாழ்க்கை நீங்க ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். கிரியைகளையும் சேர்த்துதான் இயேசு கிறிஸ்து பேசுற, வீணான மனுஷனேங்கிற. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் உங்கள் கிரியைகள் நீங்கள் யார் என்பதை அடையாளம் காட்டும். அது அடையாளத்தை வைத்து கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து ரட்சிக்கப்பட்டுவிடும். ரட்சிப்பு என்பது சாதாரண விஷயம். உங்க வாழ்க்கையில தலைகளை திருப்பி போடப்படணும். ரட்சிப்பு என்பது நான் சொல்ல போனா ஒரு மனுஷனுடைய லைஃப்ல நடக்கிற ஒரு எழுப்புதல், தெரியுமா? ரட்சிப்பு என்பது நம்ம லைஃப்ல நடக்கிற எழுப்புதல். எழுப்புதல் நான் பார்த்தது இல்லையே, இல்ல இல்ல இல்ல, ரட்சிக்கப்பட்டவன் எழுப்புதல பார்த்திருக்கான், ரட்சிக்கப்படாதவன் எழுப்புதல பார்த்தது கிடையாது. அது உண்மைதான். எழுப்புதல் என்ன தெரியுமா? காரியங்கள் தலைகளாய் புரட்டி போடப்படுதல். இயேசு கிறிஸ்துவோட சீஷங்கள் இருந்தாங்க, நம்ம யாரு பெரியவன் உட்கார்ந்து இருந்தாங்க, எப்போ எழுப்புதல் வர்றதுக்கு முன்னால. எழுப்புதல் வந்த உடனே பேதர் எழுந்து நிக்கிறான், எல்லாரும் கூட நிக்கிறாங்க, யார் பெரியவன் பேச்சு இல்ல, எல்லாரும் ஒன்னா நின்ன. எழுப்புதல் வர்றதுக்கு முன்னால கெத்தமனை தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க, ஒரு மணி நேரமா ஜெபம் பண்ணுங்க, போராடினாரு, ஜெபிக்க முடியல. எழுப்புதல் வந்த பிறகு ஓயாமல் நேரம் கிடைக்கும் போது எல்லா டைம்லயும் உட்கார்ந்து ஜெபிச்சாங்க, மதியானம் 3 மணிக்கெல்லாம் ஜெபிச்சாங்க, எல்லா டைம்லயும் ஜெபிச்சாங்க, ஜெபத்தை பிரதானப்படுத்தினாங்க, லைஃப்ல மத்ததெல்லாம் பின்னால தள்ளிட்டாங்க, தங்கள் வாழ்க்கையின் பிரதானத்தை ஜெபத்துக்கு ஒதுக்கினாங்க, தங்களுடைய முக்கியமான நேரங்கள் எல்லாத்தையும் ஜெபத்துக்கும் பிரசங்கிக்கிறதுக்கும் ஒதுக்கினாங்க. வாழ்க்கை புரட்டி போடப்பட்டது. நான் கேட்கிறேன், உங்க வாழ்க்கை தலைகளை திருப்பி போடப்பட்ட சம்பவம் அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? இல்ல நான் பிறந்ததுல இருந்து ஒரே லைஃப் அப்படியே போயிட்டு இருக்க சொல்றீங்களா? உங்க லைஃப்ல எனக்காவது ஒரு சேஞ்ச் வந்திருக்குதா? ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச், ஒரு டிராமேட்டிக் சேஞ்ச், டோட்டல் சேஞ்ச் உங்க லைஃப்ல என்னைக்காவது வந்திருக்கா? அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறேன்,
இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்த சீஷருடைய வாழ்க்கையிலே எழுப்புதல் அங்க வரப்பதான் திருப்பிச்சு எல்லாம் தலைகளை மாறிச்சு. நம்ம லைஃப்ல சர்ச்சுக்கு வர்றதுனால நம்ம பரலோகம் போயிட முடியாது. புரியுது? வாழ்க்கையில் மாற்றம் சம்பவிக்காத பட்சத்தில் உங்கள் ரட்சிப்பு கேள்விக்குரியது. வாழ்க்கையில் மாற்றம் இல்லாமல் இருந்தால் உங்கள் ரட்சிப்பு கேள்விக்குரியது. சுய இருதயத்தில் நம்ம விருப்பப்படி வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து வேதத்திற்கு நேராக உங்கள் வாழ்க்கை திருப்பப்படாத பட்சத்தில் உங்கள் வாழ்க்கை உங்கள் ரட்சிப்பு கேள்விக்குரியது. உங்கள் பரலோகத்துக்கு போகிற உங்கள் எண்ணம் கேள்விக்குரியது. பரலோகம் போறது ஈஸி கிடையாது. தொடர்ந்து சொல்றேன், இன்னைக்கும் திருப்பி சொல்றேன், பரலோகம் போறது ஈஸி கிடையாது. புரியுதா? இந்த இடத்துல இவ்வளவு காரியத்தை சொன்ன இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஹீரோவை நான் விட்டுட்டு இது வரைக்கும் டச்சே பண்ணல. செய்தி நேரம் முடிஞ்சு போச்சு. இத்தனை விஷயத்தை யாருக்கு இயேசு கிறிஸ்து பேசினாரு தெரியுமா? நிக்கோதேமு. அது நிக்கோதேமு இது வரைக்கும் ஒரு தடவை கூட அவன் வாயில அவன் பேரை நான் இன்னைக்கு பண்ணல. யூஷுவலா இந்த டாபிக் எடுத்தா நிக்கோதேமு பத்தி பேசாம இருக்கவே முடியாது. ஆனா இது வரைக்கும் இயேசுவையே பேசுறதுக்கு டைம் பத்தல. அப்ப நிக்கோதேமு பேசுறதுக்கு டைம் போறது. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிடறேன். நிக்கோதேமு ஜஸ்ட் ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சாரு. முதல் வசனத்திலிருந்து 13 அதிகாரத்துல பாருங்க. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்தில் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். இவன் யூதருக்குள்ள ஒரு அதிகாரி, பரிசேயன். பரிசேயன் என்றால் வேதத்தை நன்கு கற்று அறிந்து அதை மற்றவங்களுக்கு போதிக்கக்கூடியவன். அந்த 10 வசனத்துல பாத்தீங்கன்னா தெரியும், இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலிலே போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயான்னு கேட்டார். அப்ப அவன் யார்? இஸ்ரவேல்ல பைபிள் டீச்சர். நிக்கோதேமு பைபிள் டீச்சர். பைபிள் டீச்சருக்கு சொல்றாரு, இவன் பைபிள் டீச்சரா இருக்கிறான், பைபிளை போதிக்கக்கூடிய அளவுக்கு கற்று அறிந்தவனா இருக்கிறான், அவ்வளவு தெரிஞ்சவன். ஆனா இவன் வந்து, ஆண்டவரே நீ தேவனிடத்துல வந்திருக்கிறீங்க, ஆய் போய் அவர் ஆண்டவரை பத்தி அப்படி புகழ்ந்து பேசுறான். இயேசு கிறிஸ்து என்னைக்குமே புகழ்ச்சி மட்டும் காதலையே வாங்கிக்க மாட்டார். திட்டத்தை கூட காதல வாங்குவார், புகழ்ச்சி மட்டும் காதலையே வாங்கிக்க மாட்டார். ஆண்டவரே நீ தேவனிடத்தில் வந்தவர், நீ இவ்வளவு அற்புதம் செய்கிற தேவன் உம்மோடு இருக்கிறார். அவருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அவன் ஒண்ணு சொல்லிட்டே இருக்கிறான், இவரு சடனை பார்த்தாரே, போது போதும் அவளை நிறுத்து, நீ முதல்ல மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னாரு. 3 வசனத்துல சொல்றாரு, அவன் சொன்னது அவர் காதலையே வாங்கிக்கிறார். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். நான் தேவனிடத்துல வந்த அதெல்லாம் ரைட்டுப்பா, அதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனா நீ உள்ள வரணுமே, நான் எங்கிறத வந்த உனக்கு சொல்றேன், நீ எங்க போவன்னு உனக்கு தெரியுதா? அதான் அவர் சொல்ல வர்றாரு. இல்ல, இவருக்கு ஏசு எங்கிறத வந்தான்னு தெரியுது, ஆனா இவன் எங்க போவான்னு அதுக்கு தெரியல. அவனுக்கு ஏசு எங்கிறத வந்தான்னு தெரிஞ்சா போதாது, நம்ம எங்க போறதுக்கு நம்ம வழிக்கு நமக்கு தெரியும். இவனுக்கு அதெல்லாம் தெரியுது, ஏசு எங்கிறது வந்தாலும் தெரியும், நீ தேவனிடத்துல வந்து அதெல்லாம் சொல்லலாம் கரெக்டா தான். ஆனா சொன்னாரு, நான் எங்க இருந்தோம் அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ எங்க போகணும், நீ மேல போகணும்னா, நீ அந்த ராஜ்யத்துக்கு நான் வந்த இடத்துக்கு நீ போகணும்னா, நீ மறுபடியும் பிறக்கணும். மறுபடியும் பிறக்கிறதா? அப்படின்னா என்ன? அவன் கேட்கறான் அதெல்லாம் படிக்க டைமே இல்ல, டைம் முடிஞ்சு போச்சு எனக்கு. ஆனா அதை சொல்லி முடிச்சறேன், ஏன்னா அடுத்த மெசேஜ் போக முடியாது. அவன் கேட்கறான், ஆண்டவரே, அவன் முதல் வயது, அவன் நினைக்கிறேன் நல்ல ஏஜ் பர்சன். அவன் சொல்றான், ஆண்டவரே, ஒரு முதல் வயதா இருக்கும் போயில் எப்படி மறுபடியும் போய் தன் தாயின் கர்ப்பத்தில் போய் இன்னொரு தடவை பிறக்க முடியுமா? எப்படி ஒரு முட்டாள்தனமான கேள்வி கேட்கிறான். அப்ப மறுபடியும் பிறக்கணும்னு இயேசு கிறிஸ்து சொன்னது அவனுக்கு விளங்கல. யாருக்கு? பைபிள் டீச்சருக்கு. பைபிள் டீச்சரா இருக்கலாம், பைபிளை கரைச்சு குடிச்சிருக்கலாம், ஆனால் மறுபடியும் பிறந்திருக்கிற அந்த உன்னதமான அனுபவம் இல்லாவிட்டால் பரலோகத்தை பத்தி நினைச்சே பார்க்க முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய், பிரவேசிக்கிறது இல்ல, பார்க்கவே முடியாதுன்றாரு. பைபிளை கரைச்சு குடிச்சிருக்கலாம், பைபிளை பிரசங்கமே பண்ணலாம், ஆனால் மறுபடியும் பிறந்திருக்கிற அனுபவம்ன்ற அது உன்னதமான அனுபவம் மட்டும் இல்லைனா பரலோகத்தை கனவு கூட காண முடியாது. நான் சொல்ற இந்த இவ்வளவு நேரம் வசனத்தின்படி சொல்லப்பட்ட இந்த ரட்சிப்புல வரலன்னா பைபிளை எத்தனை முறை படிச்சிருந்தாலும் பரலோகத்துக்கு வர முடியாது. நான் சொல்றேன், பைபிள் எந்ததான் போதக மாட்ட அளவுக்கு நீங்க பெரிய எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் சரி, இந்த வசனத்தின் அடிப்படையில் நீங்க ரட்சிக்கப்படலாம், பரலோகத்துக்கு சான்ஸே கிடையாது. அவன் சொல்றான், இந்த சொன்ன உடனே அவனுக்கு புரியல, எப்படி நான் மறுபடியும் போய் தாயின் கர்ப்பத்தில் பிறக்க முடியுமா?
இயேசு கிறிஸ்து மறுபடியும் 5வது வசனத்தில் பார்க்கும்போது சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலும் மாவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அடுத்த லெவல் சொல்றாரு என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு நான் சொல்லுகிறேன். அப்ப இந்த இடத்துல ஆவிக்குரிய ஒரு காரியத்தை சொல்றாரு, மட்டும் சொல்லி முடிச்சாரு. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், அது நிறைய பேர் தப்பா இன்ஃபிளிட் பண்ணுவாங்க. எப்படின்னா ஜலத்தினால பிறக்கிறது ஞானஸ்தானம், ஆவியினால் பிறக்கிறது அபிஷேகம் அப்படின்னு இன்டர்பிரட் பண்ணுவாங்க. அது அப்படி கிடையாது, அந்த இன்டர்பிரேஷன் தப்பது. ஆவியினாலே பிறப்பது என்பது சொல்லுகிறது, இந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை தான் இது ஒரு ஆவிக்குரிய பிறப்புன்னு சொல்றாரு. ஏன்னா வந்து மாம்ச பிறப்பையே யோசிச்சுட்டு இருக்கிறான், நீ மறுபடியும் பிறக்கணும்னு மறுபடியும் போய் இன்னொரு தடவை ஃப்ரெஷ்ஷா பிறக்க முடியுமான்னு கேட்டான். அப்ப இது சொல்றாரு, இது அப்படி இல்லப்பா, இது மறுபடியும் போய் ஃப்ரெஷ்ஷா இன்னொரு தடவை பிறக்கிறது கிடையாதுப்பா. நான் சொல்றது டோட்டலா ஸ்பிரிச்சுவல் விஷயம், இது மனுஷிக விஷயம் கிடையாது. டோட்டல் ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட் நான் பேசுறது, உலக காரியம் கிடையாது, மாம்சத்துக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அதுக்காக தான் சொல்றது ஆவியினால பிறக்கணும்னாரு. ஆவியினால பிறக்கணும்ன்றது வந்து அபிஷேகம் பெறதை பத்தி அல்ல, இது ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாரு. அதத்தான் அடுத்த வசனத்தில் சொல்றாரு, மாம்சத்தில பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினாலே பிறப்பது ஆவியாயிருக்கும் சொல்லிட்டு கடைசியா ஒன்னே ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். இப்ப மறுபடியும் பிறந்தவன், ரட்சிக்கப்பட்டவன், அவன் எப்படி இருப்பான் சிம்டம்ஸ் மட்டும் இந்த 8வது வசனத்தில் வாசிச்சு முடிக்கலாம். காற்றானது, நல்ல கவனிங்க, காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆயினும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். ஆவியினாலே பிறந்தவன், இல்லைன்னா இன்னொரு சொல்ல போனா ரட்சிக்கப்பட்டவன், இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா மறுபடியும் பிறந்தவன். இவன் எப்படி இருக்கிறான், ஒரு அடையாளத்தை மட்டும் இங்க வைக்கிறார், அதை மட்டும் நான் சொல்லியது. இவன் அடையாளம் எப்படின்னா காத்து இப்படி வீசுது, அப்படி வருது, அப்படி போகுது. ஆனது எங்கிருந்து வருது, எங்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. அதே போலதான் ஆவியிலே பிறந்தவனும் இருக்கிறான். ஆவியிலே பிறந்தவன் அதாவது ரட்சிக்கப்பட்டவன், அதாவது மறுபடியும் பிறந்த அனுபவத்தை உடையவன், இவன் எப்படி இருக்கிறான்னா, இவன் எங்கிருந்து வரான், எங்க போறான்னு யாருக்குமே தெரியாது. இவன் என்ன செய்ய போறான்னு யாருக்குமே தெரியாது. அதாவது அவனுக்கு சுய சித்தம், சுய விருப்பம் அவன் லைஃப்ல கிடையாது. அவன் எங்க வரான், எங்க போவான், என்ன செய்வான் யாருக்கும் தெரியாது. ஆவியிலே பிறந்தவன் இப்படிதான் இருக்கிறான். ரட்சிக்கப்படுறதுக்கு நீங்க என்ன விரும்புனீங்களோ அதை நீங்க செஞ்சுட்டு இருப்பீங்க, எதை நினைக்கிறீங்களோ செய்வீங்க, நினைக்கிறத வேணாம், அதை உங்க விருப்பத்தை செஞ்சுட்டு இருந்தீங்க. இதுதான் ரட்சிக்கப்படாதவனுடைய காரியம். ஒருவன் உண்மையாய் ரட்சிக்கப்பட்டு விட்டால் அவனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சுய விருப்பத்திற்கு அவன் செத்து விடுவான். ஆண்டவர் என்ன சொல்றார் அதை மட்டும்தான் செய்வானே தவிர அவன் தன் சுய விருப்பத்தின்படி இஷ்டம் போல அவன் செய்ய மாட்டான். ஒரு பொருளை வாங்கினானா கூட இது ஆண்டவருடைய விருப்பமான யோசிப்பான், ஆண்டவருடைய அப்ரூவல் கிடைக்குதான் பார்ப்பான். ஒரு சின்ன காரியம் செய்யணும்னா கூட இது ஆண்டவரத்துக்கு தேவ சித்தமா இருக்குதான்னு யோசிப்பான். தேவ சித்தம் இல்லைன்னா அதுல ஒரு குழப்பம் இருக்குதான், செய்ய மாட்டான். அவனுக்கு பிடிக்கும் ஆனா வேணான்ருவான். அவனுடைய சுய விருப்பம் ஒண்ணுமே கிடையாது அங்க, அங்கு ஜீரோ. அவன் எங்க வரான், எங்க போறான் அவனுக்கு தெரியாது. அந்த காத்து அடிச்சுட்டு போறபடி இவன் போயிட்டே இருப்பான். ஆவியானவராகி அந்த காற்று அவனை அடித்துக் கொண்டு போகிறபடி அந்த காத்து எப்படி வீசுவான், அந்த பக்கத்தில் போயிட்டே இருப்பான். இவன் இஷ்ட போல இவன் போக மாட்டான். இல்லையா, ஒரு காத்து அடிக்குதுன்னா அந்த காத்து எப்படி அடிக்குது, அந்த பக்கத்தில் இருக்கிற பேப்பர் அப்படி எடுத்துட்டு போகாது, இப்படிதான் போகணும் சொல்ல முடியாது. அது எப்படி காத்து போது அந்த பக்கத்தில் போயிட்டே இருக்கும். அதே போல ஆவியானவர் அந்த காற்று, அந்த ரட்சிப்பு கத்தருடைய அந்த காற்று நம்ம வாழ்க்கையில வீசும் பொழுது அது நம்மளை எப்படி எடுத்துட்டு போது, அப்படி எடுத்து போயிட்டே இருப்போம். நம்ம சுய திட்டத்திற்கு அங்க இடமே கிடையாது, சுய விருப்பத்திற்கு சுய வாழ்க்கைக்கு அங்க இடம் கிடையாது. இவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். உங்க லைஃப் எப்படி இருக்கீங்களா? ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துல தேவ சித்தமானது உங்க மைண்ட்ல ஒரு சின்ன காரியத்துல டக்கு டக்கு தேவ சித்தமான ஒரு எண்ணம் வருதா? இது தேவ சித்தம் இல்லைன்னா செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் வருதா? எவ்வளவுதான் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, இது தேவ சித்தம் இல்லைன்னா நமக்கு வேண்டாம் அப்படி சொல்ல தோணுதா? அப்படி இருந்தாதான் நீங்க ரட்சிப்புள்ள இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லாம நினைச்சதெல்லாம் செய்யலாம், கேட்டதெல்லாம் வாங்கலாம், எல்லாம் அது அப்படி நினைச்சீங்கன்னா சரியான ரட்சிப்பின் பாதை நீங்க இல்லைன்னு. ஆவியிலே பிறந்தவன் எவனும் அவன் அப்படித்தான் இருக்கிறான். சரிங்களா? ரட்சிப்பு
மிக முக்கியமான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய குமாரனை கொடுத்தார். ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை கொடுத்தார், அன்னாள் தன்னுடைய குமாரனை கொடுத்தாள், சகரியாவும் எலிசபெத்தும் தன்னுடைய குமாரனை கொடுத்தார். எல்லாவற்றுக்கும் முன்னோடியாக மேலாக பிதாவாகி தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தார். ஏன் கொடுத்தார்? நாம் ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை நமக்காக தந்தருடைய இவ்வளவாய் நம்மிடத்தில் அவர் அன்பு கூறுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பிதாவாகிய தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பதாக தன்னுடைய குமாரனை நமக்காக கொடுத்தார். மனுஷன் பாவம் செய்த பொழுது அந்த குமாரனை கொடுப்பதாக வாக்கு கொடுத்தார். வெளியில சொன்னார், 2015 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்தில் அந்த குமாரனை அனுப்பி வைத்தார். 33.5 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்து நமக்காக தன் வாழ்க்கையை கொடுத்தார். இன்னைக்கு சொல்றேன், நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவதற்காக, கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஒளி இந்த உலகத்தில் வந்திருக்கிறது. சர்பமானது மோசையினால் உயர்த்தப்பட்ட பொழுது அதை விசுவாசத்தோடு பார்த்தவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், மீட்கப்பட்டார்கள். அதே போல இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை, அந்த சிலுவை மரணத்திலே நமக்கு பாவ பரிகாரம் செய்ததை விசுவாசத்தோடு பார்க்க வேண்டும். எனக்காக இயேசு கிறிஸ்து பாவ பரிகாரம் செய்திருக்கிறார், என் பாவத்தை சுமந்தவர் மரித்திருக்கிறார், என் பாவத்திற்காக அவர் ரத்தத்தை சிந்தி இருக்கிறார், அவருடைய ரத்தம் என் பாவங்களை கழுவி என்னை சுத்திகரிக்கும். இதுதான் விசுவாசிக்கும். விசுவாசிச்சு இயேசுவே நீ என் பாவங்களுக்காய் மரித்தீர், பாவறிக்கை பண்றோம், சும்மா தேவன் அவரை மரித்தோர் என்று எழுப்பினார் என்று சொல்லி இருதயத்தில் விசுவாசி வாயில சொன்ன ரட்சிக்கப்பட மாட்டோம். வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று அறிய மாட்டாயோ என்று வேதம் கேட்கிறது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், அந்த விசுவாசத்தோடு விசுவாசியாதவன் ஆக்கியனைக்குட்படுவான், விசுவாசிக்கிறவன் அவன் தான் தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறபடியால் அவன் ஆக்கியனை தீர்ப்புக்குட்படுவதில்லை. அப்ப அந்த விசுவாசத்தின் அடையாளம் என்ன? அவன் இருளை பார்க்கிற ஒளியை விரும்புகிறவனாய் மாறுவான். இன்னைக்கு நம்முடைய விருப்பம் எதை வைத்திருக்கிறது, எதன் மேல் நம்முடைய விருப்பம் இருக்கிறது, அதை வைத்து நம்ம இருளுக்குள்ள எதை விரும்புகிறோமோ அதை வைத்து நம்ம யார் என்பது நமக்கு தெரியும். நம்ம யார் என்பதை வைத்து நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா இல்லையா என்பது நமக்கு தெரியும். உங்க விருப்பம் எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபிக்கிறதுக்கு விருப்பமா, ஜெபிக்காம இருக்கிறதுக்கு விருப்பமா, பைபிள் படிக்க விருப்பமா, பைபிள் படிக்காம இருக்கிறதுக்கு விருப்பமா, சர்ச்சுக்கு வர்றதுக்கு விருப்பமா, சர்ச்சுக்கு வராம இருக்கிறதுக்கு விருப்பமா, மனுஷனோடு பேசுறதுக்கு விருப்பமா, கர்த்தரோடு பேசுறதுக்கு விருப்பமா, சபைக்கு நேரத்துக்கு வர்றதுக்கு விருப்பமா, லேட்டா வர்றதுக்கு விருப்பமா, எது உங்க விருப்பம், எது உங்க விருப்பம் சொல்லுங்க. உங்க விருப்பம் எது? நீங்க இருளை விரும்புறீங்களா, வெளிச்சத்தை விரும்புறீங்களா? நீங்களே சொல்லுங்க, எனக்கு சொல்ல வேண்டாம், கர்த்தருக்கு நீங்க சொல்லுங்க. நீங்க எதை விரும்புகிறீர்கள் நீங்களே சொல்லுங்க. நீங்க எதை விரும்புறீங்க? கர்த்தர் தெளிவா சொல்லுங்க, பொல்லாங்கு செய்கிறவன் தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்தில் வராமல் இருக்கிறான். நம்முடைய விருப்பத்தை கர்த்தர் பார்க்கிறார். அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே ஆக்கிரை தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறது. இந்த வார்த்தையை நான் திரும்பி சொல்றேன் அப்படிங்க, அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை அதிகமாய் விரும்புகிறதே ஆக்கியனை தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறது. இந்த உலகத்தில் ஒளியை பார்க்கிலும், இயேசுவை பார்க்கிலும், இயேசுவாக அந்த ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே நரகத்திற்கு செல்வதற்கு ஏதுவாயிருக்கிறது. உங்கள் விருப்பத்தை வைத்து நீங்கள் எங்கே போய்க் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையில ஒரு கிரியைகளில் மாற்றம் ஏற்படாத பட்சத்தில் நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. கிரியைகளிலே மாற்றம் வந்தால்தான் அங்க ரட்சிப்புக்கு அங்க இடம் இருக்குது. என் கிரியைகளிலே மாற்றம் இல்லை, அப்படியே இருக்கிறேன். முன்னால் அப்படி இருந்தா அதை வணங்கிட்டு இருக்கும்போது அப்படி இருந்தா இப்பதான் வணங்கும் போது இப்படிதான் இருக்கிறேன், அதே வாழ்க்கை. சர்ச்சுக்கு போகாத அப்படிதான் இருந்தா சர்ச்சுக்கு வந்த பிறகு அப்படியே எந்த மாற்றமும் இல்லை. ஜாக்கிரதை, நரகத்திற்கு நேராய் நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்கள், நரகத்திற்கு நேராய் நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நான் சொல்றேன், நரகத்திற்கு நேராய் போய்கொண்டிருக்கிறீர்கள். எழுப்புதல் ஆசீர்வாத சபை ஒருபோதும் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு வராது. கர்த்தருடைய வார்த்தை ஒன்றுதான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு வரும். தெளிவாக புரிஞ்சு, கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு வந்திருக்க வைக்கும். இந்த வசனத்தின்படி மனம் திரும்பி இருந்தால், இந்த வசனத்தின்படி உங்கள் ரட்சிப்பு அமைந்திருந்தால், இந்த வசனத்தின்படி இருந்தால் நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பீர்கள். மனம் திரும்பினவன், ரட்சிக்கப்பட்டவன், மறுபடியும் பிறந்தவன், அவனுக்கு சுய விருப்பம் என்பது இருக்காது. அவன் எங்க போறான், எங்க வரான் அவனுக்கே தெரியாது. காத்து அடிக்கிறபடி அவன் போய்கொண்டே இருப்பான். அவனுக்கு சுய விருப்பம் இருக்காது. சுய விருப்பத்தில் ஓடிட்டு இருக்கிறீங்களா, உங்கள் ரட்சிப்பு சரியா இல்லை. ஆண்டவருடைய விருப்பத்திற்கு உங்களை அர்ப்பணிச்சு அதுல ஓடிட்டு இருக்கிறீங்களா, கரெக்டா இருக்கீங்க. இதை வைத்து நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஸ்தோத்திரம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அருமையான பிதாவே, தேவரீர் எங்களுக்கு ரட்சிப்பை குறித்த ஒரு வெளிச்சத்தை காண்பித்ததற்காக ஸ்தோத்திரம். சரியான ரட்சிப்பை வேதத்திலிருந்து புரிந்து கொள்ள வைத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, இந்த வார்த்தைகளின்படி எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் நடந்து பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க எங்களுக்கு கிருபை செய்ய அப்பா. இந்த இடத்துல இன்னும் மனம் திரும்பாமல் இருந்தும், ரட்சிக்கப்படாமல் இருந்தும், ரட்சிக்கப்பட்டோம் என்று தங்களையே நினைத்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே நபர்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு நீங்க பேசி இருக்கிறீங்க. தங்களை தாழ்த்தி உண்மையான ரட்சிப்புக்குள் வர கர்த்தர் உதவி செய்ய, உதவி செய்ய. இந்த இடத்தில் மட்டுமல்லப்பா, இந்த செய்தியை இனி கேட்க போகிற, வெப்சைட்ல கேட்க போகிற நபர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இதன் மூலமா ஏராளமான நபர்களை சரியான ரட்சிப்புக்குள் கர்த்தர் கொண்டு வரப்போகிறதற்காய் சோத்திரம். பரலோகத்திற்கு ஆயத்தப்படுத்துவதற்காய் சோத்திரம். காத்துக்கொள்ளுங்க. வழி நடத்துல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும்